கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் சத்ராகிய கிறிஸ்து இயேசு நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இந்த தொடர் வகுப்பில் நாம் பங்கு பெறுவதற்கு தேவன் பாராட்டியிருக்கிற மிகப்பெரிய கிருபைக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டு நாம் கடந்து செல்கிறோம். கடந்த இரண்டு வாரங்களாக இந்த தொடர் வகுப்பில் மிக முக்கியமான தலைப்புகளை நாம் தியானித்தோம். அதன் விளைவாக இன்று சகோதரர் ஜெபத்தில் அந்த வார்த்தைகளை அவர் ஏறெடுத்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேவன் அவருக்கு அதை உணர்த்திருக்கிறார். கண்டிப்பா நம்முடைய விசுவாசம் வெறும் விசுவாசமாக இருப்பது மாத்திரம் போதாது சகோதரர் சகோதரிகளே, ஆனால் அது மகா பரிசுத்தமான விசுவாசமாக அங்கு இருக்க வேண்டும். மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17 தேவனுடைய வசனம் சொல்வது எதுவோ அதுதான் சத்தியம் என்று நம்பி விசுவாசிப்பது, அந்த விசுவாசம் வேதத்தின் பார்வையில பார்க்கும் பொழுது மகா பரிசுத்தமான விசுவாசம். இது பரிசுத்தவான்களுக்கு ஒரு முறை கர்த்தர் இயேசுவின் மூலம் ஒப்புவிக்கப்பட்டுச்சு. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த விசுவாசத்துல நாம வளர வேண்டும், அதற்காக போராடக்கூட வேண்டும். சில சமயங்கள் தீய சக்திகள் கிட்ட, அசத்தியத்துக்கிட்ட, மனுஷங்களுடைய கற்பனைகள் கிட்ட, மனுஷனுடைய ஞானம் போதிக்கிற விஷயங்கள் கிட்ட இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நாம் நிலைச்சு நிற்பதற்காக அங்க போராட வேண்டும். ரொம்ப முக்கியம் அந்த சப்ஜெக்ட். அந்த ரீதியில் தான் இந்த 53 தலைப்புகளும் அங்க தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அதை நம்ம மனதில் நாம் அங்கு வைக்க வேண்டும். இன்று நாம ஒரு அருமையான தீர்க்க தரிசனம் நாம பார்க்க போறோம். இதுவரைக்கும் வேதத்தை வாசிப்பது எப்படி, கர்த்தர் இயேசுவினுடைய பலி அதன் விசேஷம் என்ன, அதன் மூலம் மனுக்குலம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதம் என்ன, அதே சமயத்தில் தேவன் இந்த மனுக்குலத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த ரட்சிப்பின் திட்டம், முதலாம் உலகம், இரண்டாம் உலகம், மூன்றாம் உலகம், இந்த மூன்று உலகங்களுக்குள்ள எப்படி செயல்பட்டு கொண்டு வருது, அப்புறம் விசுவாசம் குறித்து நாம் தியானிச்சோம். ஆனா இன்னைக்கு நாம ஒரு வகுப்புல நாம பிரவேசிக்க போகிறோம். முதல் முறையா வேதத்தின் தீர்க்க தரிசன பகுதிகளுக்குள்ள நாம் இன்னைக்கு அடியெடுத்து வைக்கிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நீங்க அதை உணர்வீர்கள், தேவன் உணர்த்துவார் என்று விசுவாசிச்சு நாம் இன்னைக்கு இந்த தலைப்பை உங்கள் மத்தியில ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு 5 உலக பேரரசு, தேவனுடைய ராஜ்யம், the 5th universal kingdom, the kingdom of God. முதல் பாகுதி என்ன சொல்லுதோ அதனுடைய பதில் தான் இரண்டாம் பாகம். 5 உலக பேரரசு, தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யம் குறித்து 3 உலகத்துல உங்கள் மத்தியில நாம் பேசியிருக்கோம் சகோதர சகோதரிகளே. தேவனுடைய ராஜ்யம் கண்டிப்பா இந்த பூமியின் மீது ஸ்தாபிக்கப்படும் நாம பேசுவோம். ஆனா இந்த ராஜ்யம் எப்ப வரும், இந்த ராஜ்யம் எப்படி வரும், இந்த ராஜ்யம் எதுக்கு வரும், சில முக்கியமான கேள்விகள் இருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை அங்க புரிந்து. நீங்க ஆச்சரியப்படுவீங்க தெரிஞ்சீங்கன்னா, பைபிள்ல மிக முக்கியமான உபதேசம் தேவனுடைய ராஜ்யம் பற்றின ஒரு உபதேசம். எந்த அளவுக்குன்னா இப்ப கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போறோம். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்னதான் சொல்லி ஆரம்பிச்சா தெரியுங்களா, வசனம் வாசிங்க, மத்தேயு 3:1-2 பாருங்க, சுயவான் ஸ்நானகன் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் எந்த உபதேசத்தை உபதேசிச்சு தான் ஆரம்பிக்கிறார்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில். ஆறு மாசம் கழிச்சு கர்த்தர் இயேசு தன் ஊழியத்தை அங்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஒரு எதை போதைக்கு போதிச்சு ஆரம்பிச்சார் தெரியுமா? வசனம் 4:17. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். கர்த்தர் இயேசுவும் கூட இந்த பூமியில தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் எந்த உபதேசத்தை தான் முதல் முதல்ல முன்வைக்கிறார் பார்த்தோம்? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். இது மாத்திரம் இல்ல, கர்த்தர் இயேசு அநேக ஊமைகள் பேசினார், 39 ஊமைகள். அந்த ஊமைகளுடைய முழு விளக்கம் எல்லாம் எதை பத்தி தான் இருக்குதுன்னா, அந்த பரலோக ராஜ்யம் பத்தி தான், தேவனுடைய ராஜ்யம் பத்தி. மத்தேயு 13 ஒரு 7 ஊமைகள் கர்த்தர் இயேசு பேசுறார். அந்த ஊமைகளுக்கு என்னதான் பேருனா, த கிங்டம் பாரபிள்ஸ், ராஜ்யத்தை பற்றின ஊமைகள். பரலோக ராஜ்யம் விதைக்க சென்றவன் ஒருவனுக்கு ஒப்பாயிருந்தது, பரலோக ராஜ்யம் தன் நிலத்துல நல்ல விதை விதைச்சவனுக்கு ஒப்பா இருக்குது, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கு, அது வந்துட்டு புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது. எல்லாமே பரலோக ராஜ்யம் பத்தி தான் கர்த்தர் இயேசு பேசிட்டார். அது மாத்திரம் இல்ல, அவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த ஜெபத்துல அவங்க முதல் முதல்ல கேட்க வேண்டியது கூட ராஜ்யத்தை, அதாவது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படணும்னு தான் கேட்கணும். அப்படிதான் கர்த்தர் இயேசு சொன்னார். வசனம் வாசிக்கிறோம் 36, நமக்கு அது தெரியும். மனப்படமா பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய ராஜ்யம் வருவதாங்க. எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது பாருங்க, எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது பாருங்க. அப்புறம் அது மாத்திரமில்ல, தன்னுடைய கர்த்தர் இயேசு அவருடைய ஒட்டு மொத்த ஊழியத்துல அவர் பேசின எல்லா உபதேசங்களுக்கும் ஒரே ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் கூட என்னன்னா, வசனம் வாசிங்க, மத்தேயு 9:35. பாருங்க என்ன என்ன சுவிசேஷம் பிரசங்கிச்சுட்டா, ராஜ்யத்தின் சுவிசேஷம். எந்த ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். கர்த்தர் இயேசு பிரசங்கம் பண்ணினது எல்லாமே எதை பத்தி தான் இருந்திருக்குது? தேவனுடைய ராஜ்யம் பத்தி. அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய 12 சீஷர்களை அவரு பிரசங்கிக்க அனுப்பும் போது கூட அவங்க கிட்ட என்னதான் சொல்லி அனுப்புறாருன்னா, அத்தகைய 10:7 வாசிங்க. ஏன்னா கட்டளை பாருங்க, போய் உலகம் முழுக்க போய் ஊழியம் செய்யும். அப்படி போக போது நீ என்னதான் சொல்லி ஊழியம் செய்யணும், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, யோவான் ஸ்நானகன், கர்த்தர் இயேசு, கர்த்தர் இயேசுடைய ஜீவ நாட்கள் ஊழியம் முழுவதுமே, அப்புறம் சீஷர்கள் ஜெபித்தாலும் பிரசங்கிச்சாலும் எல்லாரும் எதை பத்தி தான் பேசிடுகிறாங்க? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் பத்தி தான் பேசிடுறாங்க. எவ்வளவு முக்கியமான ஒரு உபதேசமா இருந்தா, நம்முடைய ரட்சகர் அவரும் செய்து நம்மையும் அவர் செய்ய சொல்றார். இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்க சொல்லியிருக்கிறார். அப்போ இது எவ்வளவு முக்கியமாக, இது வேதத்துல ஒரு உபதேசமா இருக்குது என்று நாம் அங்க புரிந்து கொள்ளணும். ஆனா என்ன ஆச்சரியம்னா, சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு எங்கேயாவது பிரசங்கம் என்று சொல்லுகிற இடத்துல தேவனுடைய ராஜ்யம் பத்தி, பரலோக ராஜ்யம் பத்தி நாம் கேட்கிறோமா? வாய்ப்பு இருக்குதான், கண்டிப்பா அங்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு நான் உங்களிடத்துல எதிர்பார்த்து காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை, உங்க சார்பில் நானே பதில் சொல்லி போயிடலாம். எங்கேயுமே தேவனுடைய ராஜ்யம் பத்தி கொஞ்சம் வித்தியாசமா இல்லைங்களா? நம்மளுடைய ரட்சகர் எதை பத்தி தான் பேசிருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யம் பத்தி தான் பேசிருக்கிறாரு. ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார், அந்த ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். ஆனா அவர் சொன்னது நாம் யாருமே என்ன பண்றதில்லை, செய்யறதில்லை. அந்த ஒரு ஃபீலிங் கூட நமக்கு வருதில்லை. ஆனா இது உண்மை. இன்னைக்கு இந்த ராஜ்யத்தினுடைய உபதேசம் எங்கேயுமே யாருமே பேசுறது நம்ம பார்க்க முடிவதில்லை, சகோதர சகோதரிகள். ஏன் என்னாச்சு? ஏன் தேவனுடைய ராஜ்யம் பத்தி யாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை? ஏன் யாரும் போதிப்பதில்லை, ஏன் யாரும் ஏன் போதிக்கலன்னு கேட்கறது இல்லை. ஏன்னா ஒரு வஞ்சனை நடந்து ஒரு அறியாமை கிறிஸ்தவர் ஜனங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இருக்கு. பாருங்க அந்த அறியாமை என்னன்னா, வசனம் வாசிங்க லூக்கா 17:20-21.
அவங்க நினைப்பதுதான் அந்த காரணம். ஆனா இது சரியான விளக்கமா
நம்ம அங்க யோசிக்கணும். அப்படின்னா அந்த ராஜ்யம் உங்களுக்குள் இருக்குதுன்னு யாருக்கிட்டதான் சொன்னார்? பரிசேயர் சதுசேயர். ஏன்னா அவர்கிட்ட யாருக்கும் கேள்வி கேட்டாங்க, பரிசேயர் சதுசேயர் தான். அப்ப அந்த ராஜ்யம் உங்களுக்குள் இருக்குதுன்னு சொன்னா, அப்ப முதல் முதல்ல தேவன் ராஜ்யம் யாருக்குள் தான் வந்திருக்குது? பரிசேயர். ஏற்றுக்கொள்ள முடியுங்களா? பாத்தீங்களா, லட்சணம் மேலும் கீழே நம்ம பார்க்கணும். ஏன்னா அதே பரிசேயர் சதுசேயர் கொஞ்ச நேரத்துக்கு என்ன சொன்னார்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை சொன்னார். அந்த பரிசேயனுடைய இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் அங்க வந்திருக்குன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏன்னா அது அர்த்தம் இல்லை, அது அர்த்தம் இல்லவே அங்க இல்ல. ஆனா இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு சொல்றாரு பரிசேயர் கேட்டதுக்கு பேரு தேவனுடைய ராஜ்யம் எப்ப வரும், எப்படி வரும் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இங்க பாருங்க தேவனுடைய ராஜ்யம் இதோ இங்க வந்துச்சு, இதோ இப்ப ஆரம்பிச்சிச்சு, இதோ அப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு ஏதுவா இருக்காது. ஆனா அந்த ராஜ்யம் நீங்கள் அறியாதிருக்கும் போதே உங்களுக்கு மதில் என்ன ஆயிடாது, ஸ்தாபிக்கப்பட்டுரும். நீங்க அந்த உணர்வுக்குள் வருவீங்க, தேவனுடைய ராஜ்யம் உணர்வுக்குள்ள வரும்போது இந்த பூமியில் என்னதான் நடந்துட்டு இருக்கும், அந்த ராஜ்யம் நடந்துட்டு இருக்கும். நீங்க கண்களால் பார்த்து உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவா இராமல், உங்களை அறியாமல் உங்கள் மத்தியில் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு என்னாயிட்டு இருக்கும், ஏற்கனவே அது நடந்து கொண்டு இருக்கும். அதுதான் அங்க கர்த்தர் இயேசு அங்க சொல்கிறார் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இது உண்மையிலேயே தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும். கண்டிப்பா அது மனுஷர் உணர்ந்து கொள்வதற்கு முன்பு அந்த ராஜ்யம் இந்த உலகத்துல இந்த மனுஷர்களுக்கு மத்தியில ஸ்தாபிக்கப்பட்டு தனது ஆளுகையை அங்க ஆரம்பிச்சிடும் சகோதர சகோதரிகளே. இதுதான் கர்த்தர் இயேசு அங்க சொல்லிட்டா அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஆனா உண்மையிலேயே தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப நாளுக்கு முன்னால இந்த பூமியில இருந்துச்சு, நம்புறீங்களா? உண்மையிலேயே தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கவர்மெண்ட் இந்த பூமியில ஒரு சமயம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்துச்சு. அவருடைய ராஜ்யம் தான் பூமியில நடந்துட்டு இருந்துச்சு. எங்கன்னு சொல்ல முடியுமா அவங்களால கரெக்டா கெஸ் பண்ணி? மோசே இல்ல கரெக்ட், எந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருந்துச்சு? ஏதேன் தோட்டத்துல. ஏதேன் தோட்டம் தேவனுடைய ராஜ்யம், ராஜ்யம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ராஜ்யத்துல தேவன் யார ராஜாவா வச்சுருந்தா தெரியுங்களா? இந்த பூமியின் மீது தோன்றின முதல் ராஜா யார் தெரியுங்களா? ஆதாம் தான். அப்ப ராணி யாரு? ஈசியான கேள்வி. ஏவா, நன்றி. சரிங்களா, முதல் ராஜாவ தேவன் ஆதாந்தா வச்சிருந்தார். அந்த ராஜ்யத்துல எந்த கவலையும் இல்லை, எந்த தீமை கிடையாது, எந்த பாவம் கிடையாது, எந்த கெடுதல் கிடையாது, சந்தோஷம் சமாதானம் சௌக்கியம் இதுதான் இருந்துச்சு ஏதேன் தோட்டத்தில். ராஜா யார்னா ஆதாம், ராணி யார்னா ஏவாள், அவங்களுடைய சப்ஜெக்ட் யாரு? பிரஜைகள். ஆமா, இங்க இருக்கிற குரங்குகள் எல்லாம், அப்படி எல்லா மிருகங்களும் அவங்களுடைய ராஜ்யத்துல இருந்த பிரஜைகள் இருந்தாங்க. மாஸ்டர் வசனம் வாசிங்க, நம்ம சும்மா சொல்லணும். ஆதியாகமம் 1:26. சங்கீதம் 8:5. பார், இந்த ரெண்டு வசனம் ஆச்சரியமான ஒரு உண்மை நமக்கு அங்க வெளிப்படுத்து. தேவன் மனுஷனை தமது சாயல்ல ரூபத்தின்படி சிருஷ்டித்து என்ன பண்ணினார்னா, அதாவது சமுத்திரத்தின் மச்சங்கள், வானத்தினுடைய மச்சங்கள், பூமியில் இருக்கிற சகல பிராணிகளையும் அவர்கள் என்ன பண்ணணும், ஆளக்கடவர்கள். அப்படின்னா லெட் தம் ரூல், அவங்களை ஆட்சி செய்யட்டும். யார்தான் ஆட்சி செய்வார்? ஒரு ராஜா தான் அங்க ஆட்சி செய்வார். அந்த ஆளுகை அதிகாரம் முழுக்க யார்கிட்ட கொடுத்திருந்தாரு? மனுஷன்கிட்ட கொடுத்திருந்தார். இது ரொம்ப ஆச்சரியங்க. பாவம் செய்வதற்கு முன்னாடி ஆதாம் ஒரு பரிபூர்ண மனுஷன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அந்த பரிபூர்ண மனுஷனுக்கு என்னென்ன வல்லமை தேவன் கொடுத்திருந்தார் நமக்கு சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆனா ரொம்ப சிம்பிளா நம்ம இங்க பார்த்தோம்னா, அந்த பரிபூர்ண மனுஷனுக்குரிய கையில யாருனால எல்லாம் அதிகாரம் கொடுத்திருந்தார் தேவன்? சகல பிராணிகள், சமுத்திரத்தில் இருக்கிற சகல மச்சங்கள், வானத்தின் சகல பறவைகள் எல்லாத்துக்கும் மேல யார்தான் ராஜா? முதல் ராஜா ஆதாம், பரிபூர்ண மனுஷன். ஆதாம் பார்த்தா எப்படி இருந்திருக்கும்? ஏதேன் தோட்டத்துல சிங்கம் உரிமை இருக்குமா, மிரண்டு இருக்குமா? ஆதாம் பார்த்து சும்மா கத்தி இருக்குமா? அப்படியே இன்னைக்கு பூனை வந்துட்டு எப்படி நம்ம கால் அப்படியே அங்க என்ன பண்ணுது, அப்படியே உரசி கொடுத்துட்டு இருக்குது பாத்தீங்களா? அது மாதிரி இருந்திருக்கணும். ஏதேன் தோட்டத்துல அந்த மிருகங்கள் ஆதாம் கிட்ட அவர் சுத்தி வந்து விளாண்டு இருந்திருக்கணும். ஏன்னா அவர் யாரு? அவர் ராஜா, சாதாரணவர் கிடையாது. சிங்கம் எல்லாம் அவர் கூப்பிட்டா வரும், சும்மா கண்ணுல சிக்னல் காமிச்சா அது வரும் பக்கத்துல. புள்ளியெல்லாம் அப்படித்தான் இருந்திருக்குது. அவர் தூங்கும்போது கூட எதுனாலதான் படுத்துருக்கணும், குஷன் மாதிரி ஒரு பெரிய சிங்கத்தினால்தான் படுத்துருக்கணும். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்படித்தான் இருந்தான். அதே போல தான் ரெண்டாவது பரிபூர்ண மனுஷன் கர்த்தர் இயேசு கூட பாத்தீங்களா, நல்லா நினைவுறுத்துங்களா? அந்த பேதுரு மீன் பிடிக்கும் போது இந்த பக்கம் போடு உனக்கு என்ன வரும், அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன், அவர் தொழிலே மீன் பிடிக்கிறதா, அவரே நைட்டு முழுக்க அல்லாடி பார்த்தார், ஒரு மீன் வரல. ஆனா கர்த்தரே சின்ன பேதுரு சொன்ன செய்யப்பா இந்த பக்கம் போடு, போட்டவன என்ன ஆயிடுச்சு, அத்தனை மீன். பேதுரு அப்படியே பிரமிச்சு போயிருக்கு, நீங்க என்ன விஷயம் நடக்குது ஒண்ணுமே தெரியும், எப்படி வந்திருக்கும் எப்படி நினைக்கிறீங்க? மீன்களுக்கெல்லாம் தெரியும் கரையில யார் நிக்கிறார், நம்முடைய ராஜா நிக்கிறார். சும்மா இருக்குமா, சும்மா விசிட் பண்றதுக்கு வந்திருக்கும், அப்படியே கும்பலா வந்திருக்கும். அல்லது கர்த்தர் ஏசுவே கமாண்ட் கொடுத்திருக்கலாம், நமக்கு தெரியல. பட் அது ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய கெபாசிட்டி, வல்லமை. தேவன் கொடுத்திருக்காரு அவ்வளவு விஷயங்கள். அதே மாதிரி தானியத்துக்கு எங்க போடுறாங்க, சிங்க கதிக்குள்ள போட்டோம்னா சிங்கங்கள் ஏதாவது பண்ணுச்சா? வேற யாராவது போட்டுருன்னு என்ன எடுக்கும் தெரியுங்களா? அந்த 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 மனுஷன் தரையில போகிறதுக்குள்ள என்ன எடுக்கும், எல்லாம் ஜம்ப் பண்ணி எல்லாம் பிச்சு அதாவது ஒரு பார்க் எடுத்து போயிடுது. ஆனா தானியல் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையில ஒரு நிம்மதியா எங்கதான் தூங்கிருக்கிறாரு, அங்க சிங்க கதிக்குள் தான். எப்படி இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம சப்ஜெக்ட்ல வருதுல சொல்றோம், ஆனா புரிஞ்சுக்கணும் நீங்க. கண்டிப்பா தேவன் அந்த ஒரு சில நிமிட ஒரு சில மணி நேரங்கள் சிங்க கபில அந்த அந்த தானியில ஒரு பரிபூர்ண மனுஷ நிலைமைக்கு அங்க மாற்றிடணும். அதான் வந்தார்ப்பார் நம்ம ராஜா ரொம்ப நாள் காண போயிருந்தோம், அப்படித்தான் அந்த மிருகங்கள் அங்க பாத்துருக்கோம். ஆனா ரொம்ப சிம்பிள், இது எதுக்கு உங்களுக்கு சொல்றோம்னா, இதெல்லாம் எதுக்காக இந்த உதாரணங்கள் சொல்றோம்னா, அப்பேற்பட்ட ராஜாவா தேவனை அங்க ஆதாமை ஏதேனும் தோட்டத்துல அங்க வச்சிருக்க வசனம் வாசிக்கலாம், மகிமினாலும் கணத்தினாலும் அவனை நீங்க என்ன பண்ணிருந்தீங்க, முடிசூட்டினீர். யாருக்காவது முடிசூட்ட முடியும், ஒரு ராஜாவுதான் அங்க சூட்ட முடியும். ஆனா பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, அந்த ராஜ்யம் ரொம்ப நாளைக்கு என்ன இல்ல, நீடிக்கல. அது நீடிக்கிறதுனா அது யார் கையில்தான் இருந்துச்சு, ஆதான் கையில்தான் இருந்துச்சு. தேவன் போட்ட அந்த கட்டளைக்கு கீழ்பட்டு நடந்திருக்கணும். ஆனா ரொம்ப சீக்கிரத்துல அவங்க மீறிட்டாங்க. அனுவன் மணி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அங்க தேவன் கட்டளை மீறி பாவத்துக்குள்ள போய் மரணத்தை சம்பாதிச்ச உடனே பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் அங்க பூமியில அங்க இல்ல, இப்ப கூட இல்ல பூமியில. சரி, அதனால இப்ப மிருகம் எல்லாம் என்ன எடுக்குது, நம்ம ராஜா மாதிரியா பாக்குது, நாய் பார்த்தா மதிக்குதுங்களா நம்மள இல்லைங்களா? ஒண்ணும் மதிக்கிறது நாய்க்குட்டாவே அதெல்லாம் வரது இல்லை நம்ம கிட்ட. இவெல்லாம் ஒரு மனுஷன் இவங்க நம்ம கூப்பிட்டு நம்ம போகணுமா தான் நினைச்சிட்டு போவோம். ஆனா வரும், ஒரு காலத்துல வரும், எல்லாம் அட்டு கூட வரும். அப்போ அந்த ராஜ்யம் ஏதேன் தோட்டத்துல இருந்துச்சு, ஆனா எப்ப பாவம் செஞ்சாங்களோ தேவனுடைய ராஜ்யம் ஏதேன் தோட்டத்துல இருந்து அங்க எடுக்கப்பட்டுச்சு சகோதர சகோதரிகளே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த உலகத்துல மனுஷன் மனுஷன் ஆள தொடங்கினான். ஒரு மனுஷன் கிட்ட இருந்து அதிகாரத்தை இன்னொரு மனுஷன் பிடுங்கிறது, அவர்கிட்ட இருந்து அவரை கொலை பண்ணிட்டு இன்னொரு மனுஷன் அந்த அதிகாரம் பிடுங்கிறது. இப்படி மனுஷனை மனுஷன் வந்துட்டு கொலை செய்து அந்த அதிகாரத்தை பிடுங்கி ஒரு காலத்துல ஒரு ஒருத்தங்க ஆளுகை செய்ய ஆரம்பிச்சான். இது தேவனுடைய சித்தம் இல்ல, அந்த தேவன் சில நல்ல நோக்கங்களுக்காக அனுமதிச்சான், பரவாயில்ல போகட்டும். ஆனா முதல்ல யார்தான் ஆளுகை பண்ணார்னா, மனுஷனுக்கு முன்னாடி சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் ஆண்டாங்க மனுஷன். அவங்க வந்து இந்த பிடுங்கப்பட்ட அதிகாரத்தை வச்சு மனுக்களுக்கு ஆளுகை பண்ணிட்டு இருந்தாங்க. கட்சியில மனுஷன் 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 மேல அங்க ஆளுகை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா தேவன் எல்லாம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக அங்க செய்துட்டான். அது என்னன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம், பத்தாவது கிளாஸ்ல எந்த நோக்கத்துக்காக இதெல்லாம் தேவன் அனுமதிச்சா, இந்த தீமைகள் எல்லாம் சரிங்களா? ஆனா தேவன் அனுமதிச்சா, ஆனா ரொம்ப நாள் கழிச்சு தேவனுடைய ராஜ்யம் நேரடியாக இல்ல, ஆனா மறைமுகமாக ஒரு இடத்துல ஸ்தாபிக்கப்படுச்சு. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல, முதல் ஒரு காலத்துல இருந்துச்சுன்னு சொல்லும் போது ஏதேன் தோட்டம் சொன்னீங்க, கரெக்ட். ஆனா ஏதேன் தோட்டத்துல அவருடைய ராஜ்யம் நேரடியாகவே இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பாவம் செஞ்சாங்களோ அது கறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வீழ்ந்து போன தூதர்கள் சாத்தான் ஆளுகை பண்ணாங்க. அப்புறம் மனுஷங்கள் ஆளுகை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் தேவனுடைய ராஜ்யம் பூமியில இயங்குச்சு. ஆனா நேரடியா இல்ல, மறைமுகமா. எங்கன்னு சொல்ல முடியுமா? கரெக்ட். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அந்த தேவனுடைய ராஜ்யம் அங்க இருந்துச்சு. இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா ராஜாக்கள். யாருல இருந்து? சவுல், தாவீத், சாலமோன், அப்படியே பின்னாடி எத்தனையோ பேர். கிட்டத்தட்ட 513 வருஷங்கள் இந்த ராஜாக்கள் தேவன் உண்டு பண்ணா. ஜிதேக்கியா ராஜா வரைக்கும் அவர் தான் கடைசி ராஜா. இந்த ராஜாக்கள் ஆளுகை செய்யும் பொழுது இஸ்ரேலுக்கு மத்தியில தேவனுடைய நிலதாம ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்துச்சு. வசனம் வேணும் நமக்கு, வாசிங்க வசனம். 1 4 29-23. பாருங்க, அப்படியே சாலமோன் தன் தகப்பனுடைய ஸ்தானத்துல யார் சிங்காசனத்துல உட்கார்ந்தாரு? கர்த்தருடைய சிங்காசனம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இஸ்ரேல் ராஜாக்கள் ஒவ்வொருத்தரும் யாருடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆளுகை செஞ்சாங்க? கர்த்தருடைய சிங்காசனம். அப்படின்னா சிங்காசனம் வந்து அதிகாரம். உண்மையிலேயே இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாருடைய அதிகாரம் தான் செயல்பட்டு கொண்டு இருந்துச்சு? தேவனுடைய அதிகாரம் தான். அதனால தான் சொல்றோம் அவருடைய ராஜ்யம் நிழலாக அங்கு நடந்து கொண்டு இருந்துச்சு. அந்த ராஜ்யத்துல அந்த அதிகாரத்துல யார் இருந்தாங்க? இந்த ராஜாக்கள் அங்க இருந்தாங்க. அப்போ பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். ஏதேனும் தோட்டத்துக்கு பின்பு தேவனுடைய ராஜ்யம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில நிழலா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அது கூட ரொம்ப நாளுக்கு போதும். கடைசியா வந்தார் ஒரு ராஜா, ஜிதேக்கியா ராஜா. ரொம்ப மோசமான மனுஷன். தேவனுக்கே அவரை பத்தி நல்ல ஒரு எண்ணம் கிடையாது. அவர் ரொம்ப மோசமான மனுஷனா இருந்ததுனால தேவன் அவரோட அவருடைய நாட்களோட அவருடைய ராஜ்யம் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இல்லாம அங்க போச்சு. வசனம் வாசிக்கிற அந்த ராஜாவை குறிச்சு எசேக்கியல்ல 21 அதிகாரம், எசேக்கியல் 21 25 27 வசனங்கள் வாசி. பாருங்க எப்படி சொல்றாரு. பாருங்க தேவன் அங்க இஸ்ரேல் தீர்க்க தரிசி மூலம் ஜிதேக்கியாவை பார்த்து சொல்றாரு, இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதி, முடிவு காலத்துல நீ வந்து ஆளுகை பண்ணிட்டு இருக்க. அப்புறம் சொல்லுங்க. நான் கவிழ்ப்பேன். அப்புறம் முக்கியமான வசனம் சொல்றார், அந்த ராஜ்யம் அதாவது தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு காலம் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில் இல்லாமல் இருக்கும் சொல்லும் சொல்றாருன்னா, எப்படி சொல்றாருன்னா, உரிமை காரணானவர் வரும் மட்டும் அந்த ராஜ்யம் உங்களுக்கு மத்தியில் இல்லாமல் இருக்கும். யார் அவர் உரிமைக்காரர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்ப வந்து அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்? தேவனுடைய ராஜ்யத்தை. இந்த வசனம் சொல்லும் போது அவர் இன்னும் முதலாம் வருகையிலேயே வரல, புரியுதுங்களா? ஆனா இது சொல்லும் போது கர்த்தர் இயேசுதான் அந்த உரிமைக்காரர், தேவனுடைய ராஜ்யத்தை நடத்துவதற்கான உரிமைக்காரர். அவர் வர வரைக்கும் அந்த ராஜ்யம் இனிமேல் உங்ககிட்ட இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா கர்த்தர் இயேசு உண்மையில எப்பதான் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்? முதலாம் வருகையிலேயே, ரெண்டாம் வருகையிலேயே? பாத்தீங்களா, ரெண்டாம் வருகையில் தான் அவர் வந்து அங்க அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அது மட்டும் தேவனுடைய ராஜ்யம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில மாத்திரம் இல்ல, பூமியில யாருக்கு மத்தியிலும் வேணாங்க இருக்காது. அந்த விஷயம் தான் இங்க தேவன் சொல்றார். அப்போ இது எதுக்கு? அந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, தேவன் ஒரு தெளிவான விஷயம் சொல்றார். ஏதேன்னு என்னுடைய ராஜ்யம் இருந்துச்சு, ஆனா நான் எடுத்துட்டேன். மனுஷன் பாவத்துல இருந்த உடனே ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய சொந்த ஜனங்களா நான் உங்களை தெரிஞ்சு கொண்டு உங்களுக்குள் என்னுடைய நிழலான ராஜ்யத்தை நான் ஸ்தாபிச்சிருந்தேன். ஆனா நீங்களும் அதற்கு உண்மையா இல்லை. இப்ப நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. என்னுடைய ராஜ்யத்தை உங்ககிட்ட இருந்து நான் எடுக்கிறேன், அது நான் மீண்டும் கொடுப்பேன். ஆனா உரிமை காரணமானவர் கிட்டத்தான் நான் கொடுப்பேன். அந்த உரிமை காரணமானவர் கர்த்தராகியா இயேசு. அவர் எப்பதான் வருவார்னா, இரண்டாம் வருகையில வந்துதான் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அது மட்டும், என்னுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்காது. யார் ஆளுகை செய்வா? இஸ்ரேல் ஜனங்கள். அதுதான் கேள்வி. தேவனுடைய ராஜ்யம் அவங்களுக்கு மத்தியில் இல்லைன்னா அப்ப யார் இஸ்ரேல் ஜனங்கள் ஆளுகை செய்வாங்கன்னா, அதான் தேவன் சொல்லிட்டாரு, அந்த ஆளுகை அதிகாரத்தை நான் யார்கிட்ட கொடுப்பேன்னா, புறஜாதி ராஜாக்கள் கிட்ட கொடுத்துருவேன். புறஜாதிகள்னா யார்? இஸ்ரேலர் அல்லாத மற்ற அனைவருமே புறஜாதி ராஜாக்கள். இதுவரைக்கும் என்னுடைய அதிகாரத்துல நீ உங்களுடைய ராஜ்யத்திலே நான் ஏற்படுத்தி உங்களை ஆளுகை செஞ்சேன், ஆனா நீங்க எனக்கு கீழ்படியில. இப்ப என் ராஜ்ய என்னுடைய ராஜ்யத்தை நான் அகற்றிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, உரிமைக்காரனான ஒரு ஆகிய கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற வரைக்கும் உங்களை புறஜாதி ராஜாக்கள் கையில நான் அங்க ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்லிதான் இங்க அங்க செய்யறேன். இதுதான் சகோதர சகோதரிகளே அங்க நடந்தது என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ அன்னையிலிருந்து இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இந்த வசனம் எசேக்கியேல் மூலம் சொன்னதுல இருந்து, அப்ப கண்டிப்பா மேசியா வருவார், மேசியா வந்து என்ன பண்ணுவார், இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் அவரோடு கூட சேர்த்து கொண்டு அவர் இந்த பூமியில என்ன பண்ணுவார், ராஜ்யம் ஸ்தாபிப்பார்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் எதிர்பார்க்க தொடங்கினாங்க. நல்லது தான், ஆனா அவங்க எதிர்பார்ப்பு கூட தப்பாச்சு. எப்படின்னா, இரண்டாம் வருகையில நடக்க போறத அவங்க எப்பயே எதிர்பார்த்தாங்க. அதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சது. கர்த்தர் இயேசு மேசியாவா அவங்க வந்திருக்கும் பொழுது ஏன் அவங்க கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தெரியுங்களா? விஷயம் இதுதான். அவங்களை பொறுத்த வரைக்கும் எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின்படி மேசியா எப்படி வருவார், ராஜாவா வருவார். ஆனா கர்த்தர் இயேசு எப்படி வந்தார், ரொம்ப தாழ்மை ரூபத்துல வந்துட்டார். ஆனா உண்மையிலே அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும், எசேக்கியேல் சொன்ன தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறும், இரண்டாம் வருகையில நடக்கும். ஆனா அதை அவங்க முதலாம் வரிகளையே நினைச்சாங்க. அதுதான் தப்பு. அதனால பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்ன தப்பு பண்றாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரிய வகையில நம்முடைய இருதயத்துக்குள்ள வரும்னு நினைக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன தப்பு பண்றாங்கன்னா, இல்ல அது கண்ணுக்கு தெரியற மாதிரி மாம்சத்துல பூமியிலேயே ஸ்தாபிக்கப்படும் தான் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா அது முதலாம் வருகையிலேயே அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மையிலே தேவனுடைய ராஜ்யம் எப்படி வரும் இந்த பூமியின் மீது, அதுல கண்ணுக்கு தெரியாத பாகமும் இருக்கு, அதே சமயத்துல கண்ணுக்கு தெரிகிற பாகமும் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து எங்க ஸ்தாபிக்கப்படும், பூமியில கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு பின்பு ஸ்தாபிக்கப்படும். நினைவுக்குங்களா, உங்களுக்கு ஒரு அருமையான வசனம், பின்பு நீதி வாசமாயிருக்கும், புது வானமும் புது பூமியும் உண்டாயிருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துல புது கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சியும் இருக்கும், கண்ணுக்கு தெரிகிற மாம்சீக அரசாட்சியும் பூமியில இருக்கும். அப்படி சாதனமாகும் தேவனுடைய ராஜ்யம். இதுதான் உண்மை. ஆனா இதைய கிறிஸ்தவர்களும் புரிஞ்சுக்கொள்ளல, ஜூதர்களும் புரிஞ்சுக்கொள்ளல. ஆனா தேவன் இன்னைக்கு கிருபையா நமக்கு அங்க சொல்லிட்டு இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் மூலம். கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியின் மீது வரும், கண்ணுக்கு தெரியுது மாதிரி வரும். அவர் ஆளுகை தான் பூமி முழுக்க நடக்கும், அதுல எந்த மாற்றமுமே இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த ராஜ்யம் எப்ப வரும் அப்படிங்கிற அந்த முக்கியமான கேள்விய ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலம் நாம புரிஞ்சு கொள்ள போகிறோம். தேவனுடைய ராஜ்யம் பூமியில வரும் நிச்சயமா, ஆனா அது எப்ப வரும் என்ற கேள்விக்கு தேவன் தானியேலுக்கு காண்பிச்ச சொப்பனம், அந்த சொப்பனத்துல அவர் தந்த தரிசனம், அந்த தரிசனத்துல வச்சிருக்கிறார் விஷயம். இப்ப இந்த தரிசனத்தை, அந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம தெளிவா படிச்சு புரிஞ்சுக்கோம்னா, நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியின் மீது வருவது மாத்திரமல்ல, அது எப்போ எந்த காலகட்டத்துல இந்த பூமியில வரும்ங்கிற விஷயம் கூட நாம் அங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த விஷயத்தை தேவன் ரெண்டு தரிசனத்தின் மூலம் தானியேலுக்கு காண்பித்தார். ஒன்னு இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தரிசனம், ஆனா அந்த தரிசனம் தானியேலுக்கு காண்பிக்கல, நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜாவுக்கு தான் காண்பித்தார். ஏழாம் அதிகாரத்துல தானியேலுக்கே காண்பிச்சார் தேவன். சோ இந்த ரெண்டு தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகளே. இப்ப நாம அந்த தீர்க்க தரிசனங்கள் வாசிக்கலாம். தானியேல் இரண்டாம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள் வாசிங்க, நீங்க மற்றவர்கள் நிதானம் அதை கேட்கலாம். ஆமா, அப்போ இங்க நாம் பார்க்கிறோம் என்ன படிச்சுட்டோம்னா, அப்போ உலகம் முழுவதையும் ஆளுகை செய்துட்டு இருந்தவர் பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சார். மகா வல்லமையில ஒரு ராஜா, உலகம் முழுக்க அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்து. அவர் ஒரு நாள் வந்துட்டு அங்க படுக்கையில அவரு தூங்கிட்டு இருக்கிறார். நல்ல நடு ராத்திரி இருந்திருக்கணும் கண்டிப்பா. அவருக்கு ஒரு சொப்பனம் அங்க வருது, ஒரு கனவு. அந்த கனவு கண்ட உடனே ராஜா என்ன எடுக்கிறார், திடீர்னு ரொம்ப பயந்துருக்கிறார் தூக்கத்துல. இந்த அளவுக்கு பயந்துருக்கிறார்னா தூக்கத்துல என்ன எடுக்கிறாரு, டிஸ்டர்ப் ஆயிட்டு அப்படியே முழிச்சுட்டா. முழிச்ச அவருக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு, மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அவர் கனவு அப்படிப்பட்ட ஒரு கனவு தான் அங்க இருந்துச்சு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த நடு ராத்திரியிலேயே சில முக்கியமானவங்க எல்லாம் கூப்பிடுறாரு. ஏன்னா அந்த நாட்கள்ல ராஜாவினுடைய அரண்மனை என்று சொல்லும் பொழுது முக்கியமானவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க. கல்தையர், ஜோசியர், நாள் பாக்குறவங்க, புரியுதுங்களா? அங்க நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, இவங்க எல்லாம் யாருன்னா மெஜிஷியன்ஸ், மந்திரவாதிக, ஜோசியம் பாக்குறவங்க, அப்புறம் அஸ்ட்ராலஜர்ஸ், அப்புறம் மேத்தமெட்டிஷியன்ஸ், முக்கியமான அந்த தலைவர்கள், முக்கியமான ஞானிகள் அங்க அரண்மனையிலே இருப்பாங்க, அந்த ராஜ சமூகத்திலே. சோ அவங்க எல்லாத்தையுமே நைட்லி டிஸ்டர்ப் ஆடுக்கிறாங்க. பாருங்க, ஒரு ராஜா எப்படி எல்லாம் செயல்படுறாரு பாருங்க. அவருக்கு தான் தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சு. இவர் என்ன பண்றாரு, எல்லாருடைய தூக்கத்தையும் அந்த நடு ராத்திரி கேட்டுட்டு இருக்கிறார். ஆனா அதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை, ஏன்னா இவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு மைண்ட். இப்ப இவங்க கிட்ட தான் என்ன பண்றாரு, அவர் அங்க கேட்கிறார். அப்போ ராஜா வந்து அந்த ஜனங்கள் கிட்ட சொல்றார், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், எனக்கு நீங்க என்ன பண்ண, அந்த சொப்பனத்துக்கு எனக்கு விளக்கம் நீங்க அங்க சொல்லணும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வந்திருந்தவங்க என்ன சொல்றாங்க, ராஜா அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, நீங்க என்ன சொப்பனை கண்டீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம், அந்த சொப்பனத்துக்கான நாங்க அர்த்தத்தை நாங்க உங்களுக்கு நாங்க சொல்லிடுறோம். இது சொன்ன உடனே ராஜா டென்ஷன் ஆயிட்டா. டென்ஷன் ஆயிட்டு என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா இந்த சொப்பனுக்கு நீங்க என்ன பண்ண எனக்கு சொல்லுங்க. வித்தியாசமா இல்லைங்களா? சொப்பன கண்டது யாரு? ராஜா தான். இவருக்கு என்ன ஆயிடுதுன்னா அந்த சொப்பனமே என்ன ஆயிடுச்சு, திடீர்னு மறந்து போயிடுச்சு. நமக்கு அந்த அனுபவம் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டான சீன் ஓடிட்டு இருக்கோம் கனவுல, தெரியாம இந்த அம்மா வந்து எழுதி போட்டுருவாங்க, அப்படி ஒரு மிதந்துட்டு இருந்திருப்போம் கனவுல. திடீர்னு முடிச்சு உடனே அந்த சொப்பனமே என்ன ஆயிடும், நமக்கு கட்டாயம். அப்புறம் ட்ரை பண்றதுக்கு மறுபடியும் இழுத்து போய் தூங்கிட்டு கண்டினியூ பண்ண நினைச்சா அந்த கனவு வரவே வர, நாள் முழுக்க அம்மாவை திட்டாரு, என்னம்மா நல்லா கனவுலையா சந்தோஷமா இருந்த. அதே போல அனுபவம் தான் ராஜா வாங்கிருக்கிறார். நல்ல சொப்பனம், பயங்கரமா இருந்திருக்கு, பயமா இருக்கும், பயத்திலேயே தூக்கம் கலைஞ்சு முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் சிந்திச்சா சொப்பனமே மறந்துருக்கிறாரு. அதனால தான் இங்க சொல்றாரு, இல்லப்பா எனக்கு அர்த்தம் மாத்திரம் சொன்னா பத்தாது, நான் சொப்பனத்தை என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன். இப்ப நான் என்ன கனவு கண்டேனோ நீங்க சொல்லணும், அதை சொல்லுங்க, அப்புறம் வந்துட்டு அந்த கனவுக்கான அர்த்தத்தை உங்களால சொல்ல முடியுமா நான் பாக்குறேன், நீங்க எனக்கு கண்டிப்பா சொல்லியாகணும்னு. அங்க பாருங்க, அந்த ஞானிகள் இன்டைரக்டா ராஜாவை நோக்கிட்டு விடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இல்ல வாசிங்க. புரியுதுங்களா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ராஜா கிட்ட ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரிய நேரத்திலாவது, ஜோசிய நேரத்திலாவது, கல்தேய நேரத்தினாவது கேட்டதில்லை. இன்டைரக்டா குத்துறாங்க, என்ன ராஜா நீங்க இதுவரைக்கும் யாருமே கேட்டதில்லை அந்த மாதிரி நீங்க கேட்கணும், நீங்க கண்ட கனவும் நான் சொல்லணும், அந்த கனவுக்கு விடையும் நான் சொன்னோம்மா. இது நான் எங்க பேசுறது, மனுஷன் யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனா ராஜா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நீ சொன்னா உயிரோடு இருப்ப, இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன் அவங்களை. வினோதமான சூழ்நிலை தெரியல, உயிர்த்தல்கள் இவங்க எல்லாம் வருவாங்க, கொஞ்சம் கேட்கணும். எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த சந்தர்ப்பத்துல, கனவு கண்டுபிட்டு அதை மறந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தவங்களை எழுப்பிட்டு பாருங்க. அந்த காலத்து ராஜா வல்லமை இல்லவங்க தான், ரொம்ப ஞானமா இருந்தாங்க, பட் சில விஷயங்கள்ல ரொம்ப மோசம். அதனாலதான் அவர் இன்டைரக்டா ஷாட் விடுறாரு, நல்ல புத்தி உள்ள வல்லமை உள்ள ராஜா எல்லாம் கேட்டதே இல்லைன்றத பாலிஷா சொல்றாரு. அந்த ராஜா புரிஞ்சுட்டோம்னா தெரியல, சரிங்களா? ஆனா ரொம்ப, ஆனா ராஜா ரொம்ப தீர், நீ சொன்னீங்கன்னா உயிரோட இருப்பீங்க, இல்லாட்டி என்ன பண்ணிடுவாங்க எல்லாரையும் நான் அங்க வெட்டிடுவேன். அப்படி அவங்க சொல்லும் பொழுது இப்போ 12 வசனம் வாசிங்க.
இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாதுகாவில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான்.
இது கூட வினோதமான கட்டளை, அங்கிருந்தவங்களை வெட்ட சொன்னாலும் குறவாது. இவருக்கு என்ன சொல்றாரு, இங்க இருக்க எல்லாம் வெட்டிடு, பாபிலோன்ல ஞானிகள் யார் இருந்தாலும் என்ன பண்ணிடு அங்க வெட்டிடு. ஆனா அந்த ஞானிகள் ஒரு கிளியர் சாட்சி கொடுத்தாங்க, அது ரொம்ப ஆச்சரியமா. எப்படித்தான் அவங்க பேசினாங்க, என்ன சொன்னாங்கன்னா அவங்க அந்த ராஜா கிட்ட, அதாவது மனுஷர் மத்தியில வாசம் பண்ணாத தேவனால் மாத்திரமே இது முடியும், எந்த மனுஷனாலும் முடியாது. தெளிவா சொல்லிட்டாங்க, ராஜா கோபமாயிட்டு சொல்றாரு, எல்லா ஞானிகளையும் வெட்டுங்கப்பா. அவருதான் கட்டளை போட்டான். இப்ப ராஜா கட்டளை போட்டா ரொம்ப லேட்டாவா ஆரம்பிக்கும், உடனே ஆயிடும், அதுக்கு ஒரு படை கிளம்பிடும், அதுக்குமே ஒரு படை இருக்கும், தலை எடுக்கிற படை கடை. ராஜா ஒரு கமாண்ட் கொடுத்தா போய் வச்சிடுவான், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். அப்படி ஒரு படை கிளம்பிடுச்சு, ராஜா நைட் சொன்னாரு, நைட்டே கிளம்பிடுச்சு. பத்ம வாசிங்க அப்போ தானியல் 2:14-16. பாருங்க, பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோ. தலையாரினா யாருன்னா, தலையெடுக்கிற படையிற்கு தலைவர் யார், அங்க அந்த தலையார். பாருங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க, தலை வெட்டினா அவங்க வந்து தலையார். சோ ஒரு படை கிளம்பெடுக்குது, அதுக்கு கேப்டன் வந்து ஆரியோ. ஆனா நடந்த விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் பொழுது தானியல் எங்க தான் இருக்கிறாரு, பாபிலோன்ல தான் இருக்கிறாரு, ஆனா ராஜாவினுடைய அரண்மனையில இல்ல. ஏன்னா அப்ப தானியல் ரொம்ப சின்ன வயசுதார், அவர் ரொம்ப ஜூனியர் ஞானி. ஆனா அரண்மனையில யார்தான் இருப்பாங்க, நல்ல சீனியர் ஞானிகள் தான் இருப்பாங்க. தானியல் பாபிலோன்ல தான் இருக்காரு, பட் வெளியே இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு படை கிளம்பி இருக்கிறாங்க, பயங்கர கோபமா வராங்க, வரும்போது அந்த தலையாரிய பாக்குற தானியல் பார்த்து அவர்கிட்ட நல்ல புத்தியும் ஞானமுமாய் பேசுறோம். ஏன்னா ரொம்ப நல்ல அருமையான வசனம், புத்தியும் ஞானமாய் பேசி வசனம் வாசிங்க.
இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேவைக்காரனாகிய ஆரியோக்கு இடத்தில் கேட்டார். அப்பொழுது ஆரியோக்கு தானியலுக்கு காரியத்தை அறிவித்தார். தானியல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினார்.
பாருங்க எவ்வளவு கோபம் வந்திருக்கணும் ஆரியோக்கு தேவன் ராஜாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு. ஆனா அவர்கிட்ட சின்ன வயசுக்கார், ரொம்ப யூத்ல இருந்திருக்கணும், ரொம்ப யங் ஸ்டேஜ்ல தானியல் போயிட்டு ரொம்ப ஞானமா அவங்க பேசணும். என்ன சார், என்ன சார் பிரச்சனை ஆச்சு, ஏன் சார் ராஜா நடுராத்திரில இந்த மாதிரி ஒரு கட்டளை போட்டுடுறாரு, எல்லா ஞானிகளும் குழப்பி விடுறாரு, நான் கூட ஜூனியர் ஞானி தான், விஷயம் என்ன சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது ஆரியோ கிளியரா சொல்ல, இந்த மாதிரி நடந்துச்சுப்பா, அந்த மனுஷன் நடுராத்திரில கனவு கண்டு மறந்துட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, இப்ப எல்லா கலையும் எடுத்துருந்தாங்க சொல்லிருக்கிறார். அப்புறம் அந்த தானியல் ரொம்ப கிளியர் சொல்லப்படாது. அந்த ராஜா கிட்ட எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் டைம் மாத்திரம் கேளுங்க, நான் என்ன பண்றேன், ராஜாவுடைய கனவு, அந்த கனவுக்கான அர்த்தம் நான் அங்க சொல்றேன். ஆனா நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ராஜாக்கா தவணை மாத்திரம் நீங்க அங்க வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு உடனே தானியல் என்ன பண்றாரு தெரியுங்களா, வசன வாசிங்க 17:19.
பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழர்களும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அறியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராஜாவின் தரிசனத்திலே தானியலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனை தோற்கடித்தார்.
பாருங்க இப்படி சொல்லிட்டு தானியல் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தோழர் அந்த மூன்று பேர், அவங்க பேர் என்ன சொல்றோம், அனனியா மிஷாயேல் வேல் வரவே கூடாது. பைபிள்ல எங்கெல்லாம் வேல் வருதோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏல் போட்டுருங்க. தானியேல், எசேக்கியேல், மிகா வேல் இல்ல, மிகா ஏல், இங்க கூட என்ன வேல், ஏல், மிஷா ஏல். ஏன்னா ஏல்னா தேவன், வேல் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன், இந்த ஒருத்தர் வச்சிருப்பாரு வேல், அந்த வேல் அதெல்லாம் மிஸ்டேக் ஆயிருக்கு, டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். ஆனா இங்க இந்த மிஷாயல், அனனியா மிஷாயல் அசரியா என்னும் தன் தொல் தோழர் கிட்ட இதை சொல்லிட்டு நாலு பேரும் சேர்ந்து பரலோகத்தின் தேவன் கிட்ட அங்க ஜெபித்து இந்த சொப்பனத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவங்க கேட்கறான். தேவனும் அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாரு, நேபுகாத் நேச்சாருக்கு என்ன சொப்பனம் காண்பிச்சாரோ அது தானியலுக்கு என்ன பண்ணிடுறாரு, ஜபத்துல அங்க வெளிப்படுத்திடுறான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனா இங்க ஒரு சின்ன விஷயம் நம்ம நோட் பண்ணோம், இந்த மூணு பேருக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா, என்ன பேர், ஷாத்ரா மேஷா ஆபத், என்ன பேர், இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம், இதுல எது அவங்களுடைய ஒரிஜினல் பேர், அனன்யா மிஷாயல் அசரியாவா இல்லது ஷாத்ரா மேஷா ஆபத் நகோவா. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, குழந்தை பிறந்தோன்னா பயங்கர வைராக்கியத்துல என்ன வச்சுக்குவாங்க, என் பையனுக்கு ஷாத்ரா வச்சுடுவாங்க. ஆனா ஷாத்ரா மேஷா ஆபத் நகோலா நம்ம ஜனங்களுடைய பேர்ல, நம்ம தேவனுடைய பேர்ல, இதெல்லாம் பாபிலோனின் விக்கிரகங்களுடைய பேர். ஆனா அது தானியலுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருந்தனால நீங்க என்ன பண்ணிடுவாங்க, அதெல்லாம் அது நம்ம நம்ம தேவன் தான் சொல்லி வச்சுருவாங்க. உண்மையான இப்ரேய பாஷையில நம்முடைய தேவனுடைய அந்த குணலட்சணங்களை உள்ளடக்கின பேர் என்னன்னா, நான் மற்ற பேர் தான் என்னது, அனனியா மிஷாவே மிஷாயேல் அசரியா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாம, பைபிள் தேவன் எப்படி எல்லாம் வைத்திருக்கிறாரு. தேவன் அவங்களுக்கு அந்த சொப்பன் தங்க விளக்கி சொல்லிடுறாரு. இப்ப ராஜா கிட்ட தானியல் போய் அந்த சொப்பனத்தை சொல்றதுக்கு அங்க போறார். ஆனா சொல்றதுக்கு முன்னால அவர் பேசின வார்த்தைகள் நம்ம கவனிக்கலாம். 28:30.
மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பல்லவத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனங்களும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழுந்தித்து, அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறது உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும்
விழுந்திருக்கும் சட்டத்திலிருந்து ஒரு 1000 தலையாவது விழுந்திருக்கும் விடியிருக்குள்ள. ஆனா தானியல் ரொம்ப ஞானமா பேசி தேவன் கிட்ட போய் கிருபையில அந்த சொப்பனத்தை பெற்றுக்கொண்டு ராஜ சமூகத்துல வந்து நிக்கிறார். எல்லாருடைய பார்வை யாரு மேலிட்ட இருந்தோம் பார்ப்போம். தானியல் மேல எவ்வளவு பாருங்க, சின்ன வயசுல அப்படி நிக்கிறார், எல்லாம் அவர் பார்த்துட்டு இருந்திருக்கணும். ஆனா அந்த நேரத்துல அவர் எவ்வளவு ஹம்புலா இருக்கிறார், எவ்வளவு தாழ்மையா இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, என்னமோ நான் ஞானிங்கிறதுனால தேவன் எனக்கு என்ன பண்ணல, இந்த சொப்பனத்தை அங்க விளக்கல, ஆனா கடைசி காலம் ஆயிடுது, தேவன் இந்த கடைசி காலத்துல நடக்க போகிறவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, அதை விளக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தேவன் என்ன பண்ணிருக்கிறார், அந்த சொப்பனத்தை எனக்கு அங்கு காண்பித்து இருக்கிறார். என்ன விஷயம்னா, அந்த சொப்பனத்தை அவர் சொல்லுவதற்கு முன்பு முழு கன மகிமை யாருக்கு தான் கொடுக்கிறார், தேவனுக்கு தான் கொடுக்கிறார். ஒரு அருமையான ஒரு முன் உதாரணம், நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம். சோ அப்படி அவர் சொல்லிட்டு அவர் சொப்பனம் ஆரம்பிக்கிறார். வசன வாசிங்க 31-35 வரைக்கும்.
ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர், அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாக இருந்தது, அது உமக்கு எதிரே நின்றது, அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது, அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் துயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி கரிமணமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது, அது அந்த சிலையை இரும்பும் களிமணமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுந்துண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிட்டு
தானியல் ராஜ சமூகத்துல அங்க அதை வெளிப்படுத்துறார். ராஜாவே, நீங்க படுக்கையில படுத்திருந்தீங்க, அப்ப உங்களுக்கு என்ன சிந்தனை தான் ஓடிட்டு இருந்துச்சுன்னா, கடைசி நாட்கள் என்ன சம்பவிக்குமோ அப்படிங்க உங்களுக்கு பயம் இருந்துச்சு. சோ அந்த கேள்விக்கு தான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு சொப்பனத்துல உங்களுக்கு பதில் சொல்லிட்டார். அப்போ நீங்க சொப்பனத்துல என்னதான் கண்டீங்கன்னா, நீங்க எல்லாம் சார் பார்க்கலாம். இந்த சொப்பனம் தான் அங்க நேபுகாத்நேச்சர் சார் அங்க பார்த்தார். அந்த சார்ட்ல முதல் பாதி இந்த லெப்ட் சைட்ல இருக்கு, அந்த ஒரு சிலை, இந்த சிலை தான் அவர் கண்டார். என்ன சொல்றாரு, நீங்க ஒரு பெரிய சிலை, மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்த ஒரு சிலையை நீங்க பார்த்தீங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த தோற்றம் பெரிய சொல்றாரு, மிகவும் பிரகாசமா இருந்திருக்கு. அதனாலதான் பயந்துருக்கிறார் அந்த சொப்பனம் பார்த்த உடனே. அந்த சிலை ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. பொதுவா சிலைனா ஏதாவது ஒரு உலோகத்துல செஞ்சிருவாங்க, அப்படி இல்லாட்டி ரெண்டு மூணு உலோகங்கள் மிக்ஸ் பண்ணாலும் முழுவதும் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மிக்ஸ் பண்ண உலோகங்கள் வச்சுதான் செய்வாங்க. ஆனா இந்த சிலை அப்படி இல்லை, ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதோட தலை மாத்திரம் எப்படி இருந்துச்சு, பொன் தங்கம் கோல்ட். அதனுடைய மார்பும் புயங்களும் எப்படி இருந்துச்சு, வெள்ளி. அதனுடைய வயிறும் தொடையும் வெண்கலம். அதனுடைய காலும் பாதங்களும் இரும்பு. அதன் கால் வந்து இரும்பு, ஆனா பாதங்கள் இன்னும் கூட கொஞ்சம் வித்தியாசம், இரும்பு பிளஸ் என்னது களிமண். இது ரெண்டு நாள் அந்த பாதங்கள் மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் ராஜா நீங்க பார்த்த சொப்பனம், பாதி சொப்பனம் தான். ஆனா இந்த சொப்பனம் தான் அவர் பார்த்தார். நீங்க அங்க பாருங்க, அந்த தலை பொன், அந்த மார்பும் புயங்களும் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், அந்த கால் முட்டியிலிருந்து பாதம் வரைக்கும் இரும்பு, பாதம் வந்து பாதி இரும்பு பாதி களிமண்ணால அங்க செய்யப்பட்டிருந்து. ராஜா இந்த சிலையை பார்க்கிறார், அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, திடீர்னு கைகளால் பெயர்த்தெடுக்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து, அந்த களிமண்ணும் இரும்பும் கலந்திருந்த அந்த பாதத்துல பயங்கர சத்தத்தோட மோதிச்சு. மோதி என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஒட்டு மொத்த சிலையில என்ன பண்ணுச்சு, சுக்குநூறா நொறுக்கி போட்டு அந்த சிலை காற்று பறக்கடிக்கும் பதரை போல பறந்து ஒரு தூசி கூட இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய சிலை, அவ்வளோ பிரகாசமா கம்பீரமா நின்றுட்டு இருந்த சிலை ஒரு துளி கூட காணும். காரணம், இந்த கைகளால் பயன்படுத்தப்படாத கல் வந்து அதை முற்றிலும் நொறுக்கி அங்க போட்டுச்சு. ஒரு காற்று வந்து அந்த கல்ல அந்த தூள்களை அங்க அள்ளி போயிடுச்சு. ஆனா அந்த கல்லோ என்றால் ராஜா அந்த தரிசனத்துல அந்த சொப்பனத்துல பாக்குறாரு, அந்த கல்லோ என்றால் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பூமியெல்லாம் நிரப்பி ஒரு பெரிய பர்வதமே ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு தரிசனம் பாருங்க. அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பூமியெல்லாம் நிரப்பி ஒரு பெரிய மலை மாதிரி அங்காயிடுச்சு. இதுதான் ராஜா நீங்க கண்ட அந்த சொப்பனம். அப்படி சொல்லும் போது வசனம் வாசிங்க, தானியேல் 2:36. பாருங்க சொப்பனம் இதுதான். இப்ப பாருங்க சகோதர சகோதரிகள், இப்போ நேபுகாத்நேச்சார் பார்த்து தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த சொப்பனம் இதுதான். இதுதான் இந்த பொற்சிலை கனவு. நேபுகாத்நேச்சார் பார்த்தா இது எதுக்கு எதுக்கு அடையாளம், இந்த தீர்க்க தரிசனத்துடைய ஆழமான பொருள் என்ன? இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசன பார்க்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம். இது மாதிரி தீர்க்க தரிசனங்கள் ஏசாயா புஸ்தகம் துவங்கி மல்கியா வரைக்கும் இருக்கு. ஒவ்வொன்றும் பார்க்கணும்னா நாம பார்க்கணும் தான் தேவன் பதிவு செஞ்சிருக்கிறார், பதிவு பண்ணிருக்கிறார். பாருங்க இந்த ஒரு தீர்க்க தரிசனம் என்ன பதில் சொல்லுதுன்னா, தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் பாத்தீங்களா. அப்ப இந்த தீர்க்க தரிசனங்களை நாம அறிஞ்சு கொள்ளாம இருக்கிறது பாருங்க, தேவனுடைய திட்டம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா இப்ப இந்த தீர்க்க தரிசனம் இருக்கு, இந்த தரிசனத்துடைய விளக்கம் என்ன, இதுதான் நாம அங்க கேட்கும். அப்போ தானியேலே அங்க விளக்கறதுக்கு அங்க ஆரம்பிக்கிறார். சொப்பனம் இதுதான், அப்புறம் பாருங்க அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்துல தெரிவிப்போம் என்று அங்க சொல்லுவார். இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த சிலை எதுக்கு அடையாளம், அதுல இருக்கக்கூடிய 4 உலோகங்கள் அதனுடைய பொருள் என்ன, அந்த 5 பாதம் பாதி களிமண் பாதி இரும்புனால செய்யப்பட்டிருந்தது எதுக்கு அடையாளம், இந்த கல் எதுக்கு அடையாளம், அது வந்து அதை முற்றிலும் நொறுக்கி போட்டு காற்று வந்து அதை அடிச்சு கொண்டு போதுன்னா அதுக்கு எது கிடையாது, கடைசியில் அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பூமியெல்லாம் நிரப்பி ஒரு பெரிய பர்வதமாச்சு, இதுக்கு எது கிடையாது. இந்த அர்த்தங்கள் தான் நாம இப்போ பார்க்கணும். இப்ப தானியேல் கிட்டே நம்ம கேட்கலாம், தானியேல சொல்லிடுற அந்த விளக்கம் வசனம் வாசிங்க, 37-40.
ராஜாவே நீர் ராஜாவே ராஜாவாய் இருக்கிறீர், பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளி மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து
ஏதோ பெரிய விஷயம் பத்தி அங்க பேசிருக்காங்க. ராஜாவே நீங்க ராஜாதி ராஜாவா இருக்கிறீங்க, எந்த அளவுக்குனா பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் தந்திருக்கார். நீங்க சாதாரண மனுஷன் இல்ல, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறீங்க. நேபுகாத்நேச்சார் தானியேல் சொல்றார், தேவனுடைய மனுஷன் சொல்றார், தீர்க்க தரிசி சொல்றார், நீங்க ரொம்ப பெரியவர், தேவன் உங்களுக்கு வல்லமை கனம் மகிமை ராஜரீகம் கொடுத்திருக்கிறாரு. சகல இடத்துல உள்ள மனுஷங்க வெளியில் மிருகங்கள் ஆகாயத்து பறவைகள் அவர் உமது கையில் என்ன பண்ணிடுகிறார், ஒப்பு கொடுத்து உண்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். அப்பேற்பட்ட ராஜா நீங்க தான் இருக்கிறீங்க, அந்த பொன்னான கலை நீரே அங்க சொல்றார். இங்கிருந்து இந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் அங்க ஆரம்பிக்கும். நீங்க கனவுல பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த பொன்னான கலை தங்கத்துல செய்யப்பட்ட அந்த கலை, அந்த கலை வேற யாரையும் குறிக்கல, யார குறிக்குது, உங்களையுமே குறிக்குது. உங்களை குறிக்குதுன்னா அந்த உங்களுக்கு இங்க யார் சொந்தக்காரர், நேபுகாத்நேச்சார். யார் அவர் நேபுகாத்நேச்சார், பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, புரியுதுங்களா. அப்போ இங்க நீரேன்னு சொல்லும் போது இது நேபுகாத்நேச்சார் மாத்திரம் குறிக்கிறது இல்ல, ஆனா யாரையுமே குறிக்குது. நேபுகாத்நேச்சாருக்கு கொடுத்த அதிகாரம் மகிமை கனம் எல்லாம் தேவன் யார்த்த உண்மையிலே கொடுத்திருக்கிறார், அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் கிங்டம் அதுக்கு தான் கொடுத்தான். பொன்னான கலை நீங்க தான். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு பின்னால உங்களை காட்டிலும் கீழ்த்தரமான ஒரு, பாருங்க இப்ப ராஜ்யம் மாத்திட, இப்ப சொல்லும் போது ராஜ்யம் சொல்ற உங்களுக்கு பின்னு அப்படின்னா பாபிலோனுக்கு பின்னால யார் வருவாங்க? பாபிலோனை காட்டிலும் கொஞ்சம் கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் எழும்பும். அப்புறம் விந்து, இரண்டாவது ராஜ்யத்துக்கு பின்னாடி பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளுகிற வெண்கலமான ஒரு ராஜ்யம் வரும். அப்புறம்
நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும், இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும்.
நாலாவது சொல்லும் பொழுது என்ன சொல்றா, நாலாவது ஒரு ராஜ்யம் வரும், ரொம்ப மோசமான ராஜ்யம், இரும்பு போல இருந்து எல்லாரையுமே அங்க நொறுக்கி போடும். ரொம்ப சிம்பிள் இந்த தீர்க்க தரிசனம், அதனுடைய விளக்கம். அப்போ இந்த தீர்க்க தரிசனத்துல அந்த சிலை, அதுல இருக்கக்கூடிய அந்த நான்கு உலோகங்கள் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த பூமியின் மீது உருவாகும் நான்கு உலக சாம்ராஜ்யங்களை அங்க குறிக்கிறது. இது ஒரு ஹிஸ்டரி பாடம் தான். நான்கு உலக சாம்ராஜ்யங்கள், நான்கு என்ன சொல்லலாம்னா ஃபோர் யூனிவர்சல் கிங்டம், உலகம் முழுவதையும் ஆளுகை செய்த ராஜ்யங்கள். நீங்க ஹிஸ்டரியில போய் செக் பண்ணா அந்த நான்கு ராஜ்யங்கள் இதுதான் கிளியரா வரும். முதல் முதல்ல உலகத்தை முழுவதையும் கட்டு ஆளுகை செஞ்ச ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம். நெக்ஸ்ட் என்ன வந்துச்சு பாபிலோனுக்கு பின்பு, பாபிலோனை வீழ்த்திட்டு பாபிலோன் இடத்துல யார் வந்தாங்கன்னா மெதோ பெர்ஷியர்கள். மெதோ பெர்ஷியா, த கிங்டம் ஆஃப் மெதோ பெர்ஷியா, மீதியானியர் பிளஸ் பெர்ஷியர்கள் சேர்ந்து உருவான ராஜ்யம். அவங்களுக்கு அப்புறம் என்ன ராஜ்யம் வந்துச்சுன்னா உலகமெல்லாம் ஆண்டு கொள்ளுகிற ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம், அலெக்சாண்டர் தி கிரேட் நாம சொல்றோம் இல்லைங்களா, அந்த கிரேக்க சாம்ராஜ்யம். நாலாவது சாம்ராஜ்யம் இரும்பு போல உரமா இருந்து எல்லாவற்றையும் நொறுக்கும் அப்படின்னா இது ஒரு கொடூரமான ஒரு ராஜ்யம். இந்த இந்த அளவுக்கு கொடூரம்னா அந்த ராஜ்யம் பூமியை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் நம்ம கர்த்தர் இயேசுவ சிலுவையில மறைஞ்சாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான ராஜ்யம் கர்த்தர் இயேசுவ சிலுவையில அறையது சும்மா நடக்காது. தேவன் அதுக்கு ஒருத்தருக்கு அனுமதி கொடுக்கிறார். அந்த ராஜ்யம் தான் இந்த நாலாவது என்ன ராஜ்யம், அது ரோம சாம்ராஜ்யம். ரொம்ப சிம்பிள் சகோதரர் சகோதரிகளே. அப்ப இந்த நான்கு உலோகங்கள் குறிக்குது நான்கு சாம்ராஜ்யங்கள். இப்ப உங்களுக்கு சப்ஜெக்ட்ல ரொம்ப தெளிவா அந்த சாம்ராஜ்யங்களோட விவரங்கள் அங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. அந்த முதல் சாம்ராஜ்யம் எது சொல்லிட்டாரு, இப்ப உங்களுக்கு தீர்க்க தரிசனம் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஜெபேக்கியா கிட்ட இருந்த அந்த ராஜ்யத்தை தேவன் எடுத்துட்டு என்ன சொன்னார், நான் உங்களை யார் கைக்கு ஒப்பு கொடுப்பேன், புறஜாதி ராஜாக்கள் கைக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன உடனே, இப்ப ஜெபேக்கியா கிட்ட இருந்து ஜெபேக்கியா போனதுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களை யார்தான் ஆளுகை செஞ்சாங்க, நேபுகா நேச்சார் தான் வந்தார். முதல் புறஜாதி ராஜா ராஜ்யம் பாருங்க இப்ப வந்துட்டாங்க. ஏன்னா தேவன் இவருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் இவங்க தான் செய்வாங்க, ஆனா அது கை மாறிட்டே இருக்கும். அந்த ஆளுகை கொஞ்ச நாள் புறஜாதி ராஜாக்களுடைய ஆளுகை கை மாறிட்டே இருக்கும். முதல் ராஜ்யம் அது எப்படிப்பட்ட ராஜ்யம்னா பொன் மாதிரி. பாருங்க உலோகங்களே எது விலை மதிப்பு உள்ளது, தங்கம். அப்போ அந்த தங்கத்தை ஏன் பாபிலோனுக்கு தேவன் பயன்படுத்தினார்னா, தங்கம் எப்படி உயர்ந்த ஒரு உயர்ந்த உலோகமா இருக்குதோ பாபிலோன் கூட எப்படித்தான் இருக்கும், அப்படி ஒரு விசேஷமான ஒரு ராஜ்யமா இருக்கும். இங்க டேனியலே சாட்சி கொடுக்கிறார் பாருங்க, சகலத்தையும் தேவன் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டார் ராஜ்யம், அந்த ராஜா நீங்க தான் சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன வரும், ஒரு ராஜ்யம் கொஞ்சம் கீழ்த்தரமான ராஜ்யம் வரும். அதனாலதான் என்ன உலோகம் இருக்காங்க, என்ன வருது, வெள்ளி. வெள்ளி தங்கத்தை விட கம்மி தான். ஆனா பாருங்க அந்த ராஜ்யம் ஒரே ஒரு தேசத்தினால வராது, அது எப்படி இருக்குது, மார்பும் புயங்கள். புயங்கள்னா ரெண்டு ஷோல்டர், ரெண்டு கை, அந்த ஷோல்டர் இந்த ரெண்டு கை சேர்ந்து ஒரு ராஜ்யம் உருவாகும். ஒரு கை மெதோ மீடியன்ஸ் மீடியானியர், இன்னொரு கை பெர்ஷியர்கள். இந்த ரெண்டு ராஜ்யங்கள் இணைந்து உருவாக ஒரு ஒரு சாம்ராஜ்யம், மெதோ பெர்ஷியா சாம்ராஜ்யம். அவங்க பாபிலோனுக்கு பின்பு உலகம் முழுவதும் ஆளுகை அங்க செய்வாங்க. அது கூட அங்க பிக்சர் பாருங்க எப்படி இருக்கு, ஷோல்டர் ஒரு ஒரு பக்கம் இறங்கி ஒரு பக்கம் ஏறி இருக்குதா, ஏறி இருக்குது. அது என்ன அர்த்தம்னா அந்த ரெண்டு ராஜ்யங்கள்ல ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்தை காட்டிலும் வல்லமையில அதிகமா இருந்தாங்க. யாருன்னா மீதியானியர்களை காட்டிலும் பெர்ஷியர்கள் வல்லமையில அதிகம். அதுதான் இந்த உயர்ந்திருக்கிற ஷோல்டர் வந்து பெர்ஷியர்கள், அந்த தாழ்ந்திருக்கிற ஷோல்டர் வந்து மீதியானியரை அங்க குறிக்கும். பெர்ஷியர்கள் மீதியானியர் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த மெதோ பெர்ஷியா சாம்ராஜ்யம் பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு பின்னாடி யார் வராங்க? மூன்றாவது சாம்ராஜ்யம். வசனத்தில் என்ன சொல்றாருன்னா அது ரொம்ப விசேஷமான சாம்ராஜ்யம், உலகம் முழுக்க ஆளுமை செஞ்சிருவாங்க, கட கட கடன்னு பிடிச்சிருவாங்க. யார் தான் அது? அலெக்சாண்டர் தி கிரேட், கிரேக்க சாம்ராஜ்யம். பாருங்க அது இன்னும் கூட கொஞ்சம் கீழா தான் இருக்கும். அதாவது வெள்ளிய காட்டிலும் வெண்கலம் எப்படி கம்மியா இருக்குதோ அது போல. அப்ப வெண்கலம் வந்து அது கிரேக்க சாம்ராஜ்யத்தை அங்க குறிக்குது. நாலாவது என்ன என்ன? உலோகம், இரும்பு. பாருங்க இரும்பு அதனுடைய தன்மை என்ன? எல்லா உலோகங்களை காட்டிலும் ரொம்ப உறுதியான, அப்படித்தான் இருக்கும் நாலாவது சாம்ராஜ்யம். இரும்பு எப்படி எல்லாத்தையும் நொறுக்குதோ நாலாவது யூனிவர்சல் கிங்டம் எல்லாரையும் நொறுக்கும். ரோம் அண்ட் ரோமன் எம்பையர், ரோம சாம்ராஜ்யம். பாருங்க தேவன் ரொம்ப கிளியர் இது தானியேலுக்கு சொல்லிட்டார். எப்போனா இந்த சாம்ராஜ்யம்லாம் வர்றதுக்கு முன்னால் கிளியர் தீர்க்க தரிசனம், இந்த பூமியில நடக்கிற ஒரு ஒரு விஷயங்களும் தேவன் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறார். நாம மாத்திர தேவனுடைய வசனங்களை நல்லா பார்த்து படிச்சு புரிஞ்சு கொண்டோம்னா உலகத்தினுடைய சரித்திரம் மாற்றம் இல்ல என்ன கூட தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஃபியூச்சர். இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆனா சந்தேகப்பட வேண்டாம். இதே நாலு சவத்துக்குள்ள இருந்துட்டு இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு சில வசனங்கள் வச்சு நாம சொல்லலாம். போகட்டும், ஒரு 35 கிளாஸ் மேல வர சப்ஜெக்ட் எல்லாம் அது பத்தி தான் அங்க பேசு. பாருங்க தேவன் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் அப்படியே நடந்து முடிஞ்சிருக்குது, அதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அப்ப இனிமேல் நடக்க போறதா தேவன் சொல்லிருக்க நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். பாத்தீங்களா தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியம் தேவனுடைய ஜனங்களுக்கு. நம்முடைய தேவன் மாத்திரம் தான் நடக்க போறவைகளே சொல்லக்கூடிய தேவன். இந்த வீதியில எல்லாம் முக்குக்கு முக்கு உட்காந்து இருப்பாரு, பாருங்க அவர்கிட்ட போய் கேளுங்க யார் அவர் முக்குக்கு முக்குக்கு ஒரு கடவுள் உட்காந்து இருப்பார். சரிங்க என்னென்னமோ பேர்லாம் சொல்றாங்க, அதுக்கிட்டலாம் போய் கேளுங்க சாமி 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 நாளைக்கு நாளா அன்னைக்கு அடுத்த மாசம் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் கேட்பாருங்க. எனக்கு என்ன நடக்கும்னே தெரியாது, அப்படியே உட்காந்து. ஆனா நம்முடைய தேவன் அப்படி இல்லை, அவருக்கு பாஸ்ட் மாத்திரம் இல்லை, பிரசன்ட் மாத்திரம் இல்லை, ஃபியூச்சர் கூட அவருக்கு தெரியும், எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த நான்கு சாம்ராஜ்யங்கள் வரும், உலகத்தையே ஆளுகை செய்வாங்க, எல்லா திட்டமா தேவன் சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ ஐந்தாவது வாசிக்கலாம். நம்ம இந்த பாதங்கள் அதே களிமண்ணும் பாதி களிமண்ணும் பாதி இரும்பா இருக்கு. வசனம் வாசிங்க,
பாதங்களும் கால் விரல்களும் பாதி துயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீ கண்டிருக்கிறேன், அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும், ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீ கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும், தாழ்ந்தவர்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும், நீ இரும்பை களிமண்ணோட கலந்தத்தக்க கண்டிறேன், அவர்கள் மற்ற மனுஷரோட சம்மதம் இழப்பார்கள், ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள்.
பாருங்க பாதி களிமண் பாதி இரும்பு நீங்க பார்த்தீங்க இல்லையா, அது என்னன்னா அது கூட ஒரு ரெண்டு விதமான ஒரு சக்திகள் இணையும். பாருங்க இரும்பு யார் கிடையாலும் தரிசனத்துல இரும்பு ரோம சாம்ராஜ்யம் கிடையாது. பாருங்க களிமண் எது மாதிரியா தான் இருக்கும் பாக்குறது? கிட்டத்தட்ட இரும்பு மாதிரியா தான் இருக்கும். ஆனா அதுக்குன்னு இரும்பையும் களிமண்ணையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஏதாவது செய்ய முடியுமா? முதல்ல ரெண்டு மிக்ஸ் ஆகுமா? ரெண்டு கலக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனா என்ன எடுக்குது இங்க இந்த விஷயத்துல, அந்த ஒருபோதும் கலவாத இரும்பும் களிமண்ணும் கலந்திருக்குது, அப்படி கலந்து அந்த பாதங்கள் செஞ்சிருக்கு செய்யப்பட்டிருக்கு. அதனால்தான் பர்டிகுலரா அங்க தானியல் சொல்றாரு. அது என்னன்னா பாருங்க இரும்பு ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்குது, நெக்ஸ்ட் களிமண் எதை குறிக்குது குறிக்குதுன்னா ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள உருவான ஒரு சக்தி. என்ன சக்தினா இது ஒரு மத சக்தி, இது ஒரு மதம். என்ன மதம்னா கிறிஸ்தவ மதம். என்னது கிறிஸ்தவ மதம்னா அதாவது ரோம பட்டணத்துல இருந்த கிறிஸ்துவினுடைய அந்த சபை. அந்த சபை என்ன பண்ணிடும்னா இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கோட கலந்துடும். அப்படின்னா அரசியலும் மதமும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ராஜ்யம் அங்க செய்வாங்க, ஒரு ஆளுகை செய்வாங்க. பாருங்க, அரசியலும் மதத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லை. மதம் வேற அரசியல் வேற, இது ரெண்டும் மிக்ஸே ஆகக்கூடாது. ஆனா இந்த விஷயத்துல அங்க ஆகும், ஆனா ஆகிறது தேவனுடைய சித்தமே அங்க இல்ல. ஆனா இது நடந்து முடிஞ்சிச்சு. எப்படின்னா இந்த ரோம பட்டணத்துல இருந்த சபை அந்த ரோம சாம்ராஜ்யம் கூட அங்க மிக்ஸ் ஆயிட்டு ஒரு பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் என்று ஒரு சாம்ராஜ்யம் உருவாகி இந்த பூமியில ஆளுகை செய்தாங்க. அந்த ஆளுகை நடந்துச்சு, அந்த ஆளுகை தான் அந்த பாதம் அங்க புரியுது. இப்ப அந்த பாதத்துல விரல்கள் எவ்வளவு இருக்குது பாக்குறோம், எவ்வளவு விரல்கள் இருக்கணும், 10 விரல்கள். இந்த 10 விரல்கள் எது கடையாளமா இருக்குன்னா, ரோம சாம்ராஜ்யம் கடைசி நாட்கள்ல 10 ராஜ்யங்களாக பிரிஞ்சு போயிடும். அந்த ராஜ்யங்கள் பிரிஞ்சு போனாலும் அந்த 10 ராஜ்யங்களும் சேர்ந்து என்னன்னு அழைக்கப்படும் தெரியுமா, கிறிஸ்தண்டம், கிறிஸ்தவ மண்டலம். வேற எதுவும் இல்லை. இந்த 10 ராஜ்யங்கள் இன்னைக்கு இருக்கிற யூரோப்பியன் நேஷன்ஸ் தான், அதாவது ஐரோப்பிய தேசங்கள். என்ன சொல்லலாம், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, நியூசிலாந்து, அந்த அப்புறம் நிறைய சுவிட்சர்லாந்து, பிரிட்டன், போர்ச்சுகல், இது இந்த 10 தேசங்கள் தான் அந்த 10 அந்த விரல்கள். இந்த 10 தேசங்கள் எங்கிருந்து தான் வந்துச்சு, ரோம சாம்ராஜ்யம் உடையும் போது என்னாச்சு, 10 ராஜாக்களா அங்க பிரிஞ்சு போனது அங்க குறிக்குது. சோ இப்போ இந்த 10 ராஜ்யங்கள் பத்தி உங்களுக்கு தெரியும், இவங்க தான் உலகத்தை முழுக்க என்ன பண்ணாங்க, ஒரு காலகட்டத்துல காலனி ஆதிக்கம் அங்க செய்தாங்க. இப்ப 1947 அதுக்கு முன்னாடி நம்ம யார் ஆளுகை செஞ்சுட்டு இருந்தா பாத்தீங்களா, பிரிட்டிஷ் எம்பையர். அதுக்கு முன்னாடி யார் வந்தாங்க இந்தியாவுக்கு, போர்ச்சுகீஸ் வந்தாங்க. பாரு இவங்கெல்லாம் யார், அந்த 10 ராஜாக்கள். அப்போ இதுதான் வந்துட்டு அங்க தீர்க்க தரிசனத்தில் சொல்றாரு. ஆனா இந்த ராஜாக்கள் செய்யறதெல்லாம் இது தேவனுடைய ராஜ்யம் அல்ல, கிறிஸ்துவின் ராஜ்யம் இல்ல. ஆனா தேவன் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்களை அங்க அனுமதிச்சிருந்தார். அப்படி அந்த 10 ராஜாக்கள் பூமி ஆளுகை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது பாருங்க, வசன வாசிங்க 44-45.
அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார், அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை.
ரொம்ப முக்கியம் இந்த வசனம், ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? இங்க பாருங்க, பாபிலோன் வரும், மெதோபெர்சியா வரும், கிரேக் வரும், ரோம் வரும். ரோமுக்கு பின்னாடி பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் உருவாகும். அந்த 10 ராஜ்யங்கள் ஒவ்வொரு சமயத்துல பூமிய காலனி ஆதிக்கம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அதுதான் வசனம் சொல்றாரு, அந்த ராஜாக்களின் நாட்களிலே. எந்த ராஜாக்கள்? வெரி குட், வெரி குட், ரொம்ப முக்கியம். இந்த பாபிலோன் துவங்கி இந்த சாம்ராஜ்யங்கள் ஒவ்வொன்றும் பூமியை வந்து ஆளுகை செஞ்சிடும், முடிஞ்சிடும். கடைசியில் இந்த 10 ராஜாக்கள் பூமியை ஆளுகை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க பண்ணி முடிச்சதுக்கு பின்பு இல்ல, எப்போ அந்த ராஜாக்களின் நாட்கள்லயே. அப்படின்னா அவங்களும் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அந்த ராஜாக்களின் நாட்கள்லயே பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுங்கோ சொன்னார். பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார், அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு ராஜ்யம் ஸ்தாபனமாக பூமியில பரலோகத்தின் தேவன் ஸ்தாபிப்பார், அது வேற யார் கைக்கும் அது போகாது. அந்த ராஜ்யம் பத்தி பேசும்போது வசன வாசிங்க,
ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையில் இருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ எஞ்சதைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதில் அர்த்தம் சத்தியம்.
என்ன வார்த்தை பாத்தீங்களா? அப்படி நீங்க ஒரு ராஜ்யம் தேவன் எழுப்புறார், எழுப்புவார். அந்த ராஜ்யம் வேற ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு கைகளால் பெயர் தடுக்கப்படாத கல் பாத்தீங்க இல்லையா, கல் மலையில இருந்து உருண்டு வந்து அந்த சிலையை நொறுக்குச்சு பாருங்க. அந்த கல் தான் என்ன சொல்றாரு, கல் என்ன என்ன அல்லது யாரு, யாருன்னு கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டா பதில் சொல்றீங்க. கல் யார் பிடிக்கும் பாருங்க, நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, கிரைஸ்ட்ன்னு சொல்லிடுவாங்க. கிரைஸ்ட் இல்லவே இல்லை, கிரைஸ்ட் இல்லவே இல்லை, கிரைஸ்ட் சொல்லவே கூடாது. ஏன்னா பாருங்க, பாபிலோனை எது மேற்கொண்டுச்சு? பாபிலோனுக்கு அப்புறம் எது வந்துச்சு? மெதோ பெர்ஷியா. ஒரு ராஜ்யத்தை எதுதான் மேற்கொள்ளுது? இன்னொரு ராஜ்யம். மெதோ பெர்ஷியா எது மேற்கொண்டுச்சு? கிரேக். அது ஒரு ராஜ்யம். கிரேக் எது மேற்கொண்டுச்சு? ரோம். அது ஒரு ராஜ்யம். இப்ப ரோம் பத்து பங்கா பிரிஞ்சு அவங்க ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்குதுன்னா அது கூட என்ன மாதிரி இருக்கணும்? வெரி குட். அது ஒரு ராஜ்யம் தான், அது ஒரு கர்த்தரியே அப்படி சொல்ல முடியாது, அது ஒரு ராஜ்யம் தான். எந்த ராஜ்யம் இது? தேவனுடைய ராஜ்யம். இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஆன்சர் கொடுத்துருக்கிறோம், நாம இன்டைரக்டா கொடுத்துருக்கோம். தேவனுடைய ராஜ்யம் வரும், எப்ப வரும்? அந்த ராஜாக்களின் நாட்களிலேயே. அந்த பத்து ராஜ்யங்கள் இந்த பூமியின் மீது ஆளுகை செலுத்தி கொண்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் போதே என்றென்றைக்கும் அறியாத ஒரு ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் இந்த பூமியில அங்க ஸ்தாபிப்பார். அப்ப அந்த கல், கைகளால் பயத்தெடுக்கப்படாத கல்னா என்ன அர்த்தம்னா, மனுஷனால உண்டாகாத ராஜ்யம் அது. கைனா என்னது? கிரியை, மனுஷனுடைய கிரியை, பிரயாசத்தினால உண்டாகல அந்த ராஜ்யம். அப்ப நான் யாருனால தான் உண்டாயிருந்தோம்? தேவனால் உண்டான ராஜ்யம். அந்த ராஜ்யமே இந்த பூமியின் மீது அங்க ஸ்தாபிக்கும். சோ அந்த கல்லு ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிச்சுப்பார். அது எது கிடையாதுன்னா, இப்படி வரும்போது ரொம்ப சின்னதா இருக்கும் அந்த கல். தேவனுடைய ராஜ்யம் வரும்போது ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா அது வந்து முந்தைய ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கிட்டு அந்த இடத்துல இந்த கல் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சம் பெருசாய் பூமியெல்லாம் நிரப்பி ஒரு பெரிய பர்வதம் ஆயிடுச்சு. பர்வதம்னா பைபிள்ல கிங்டம், ராஜ்யத்துக்கு அடையாளம். அப்போ இங்க இந்த பர்வதம் எந்த ராஜ்யத்துக்கு அடையாளம்? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் இப்படித்தான் வரும், ஸ்தாபனமாகும். கடைசியில் உலகம் முழுக்க அது தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி அங்கு செயல்படும். அப்போ இது தேவனே நேபுகாத் நேச்சாருக்கு வெளிப்படுத்தின விஷயம். அவருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எப்ப இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும். இதே விஷயத்த வேற மாதிரி தேவனே யார் சொல்றாருன்னா, தானியலுக்கு காண்பிக்கிறார். அது கூட நம்ம வாசிக்கலாம். அந்த சொப்பனம் எங்கன்னா, ஏழாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் வாசனம். முதலாம் வருஷத்தில் அவருடைய முதலாம் வருஷத்துல தானியல் வந்துட்டு அந்த ஞானி அடுக்கிறார் பாபிலோன் ராஜ்யத்துல. அப்போ அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு, அவர் தூங்கிட்டு இருக்கும் போது. அது அவர் பக்காவா ரெக்கார்ட் பண்ணியிருந்தான். அவர் அந்த கனவு பத்தி என்ன சொல்றாருன்னா, இதோ வானத்தின் நான்கு காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மீது அடிச்சது. என்ன அர்த்தம்? வானத்தின் நான்கு காற்றுகள் அப்படின்னா, வானம் ஆவிக்குரிய அரசாட்சி. அந்த ஆவிக்குரிய அரசாட்சி எப்படி பூமியில செயல்படும்னா, அந்த கண்ணுக்கு தெரியற நான்கு அமைப்புகள். என்ன அமைப்புகள் சொன்னோம் நாம? அரசியல், மதம், சமுதாயம், பொருளாதாரம். இந்த நான்கு அமைப்புகள். அந்த வானத்தின் நான்கு காற்றுகள் எது கிடையாதுன்னா, கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சியினுடைய கண்ணுக்கு தெரியற பாகத்துல இருக்கிற அந்த நான்கு அமைப்புகள். அப்ப இந்த நான்கு அமைப்புகளையும் ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. இந்த நான்கு காற்றுகள் எதின் மேல அடிச்சது? சமுத்திரத்தின் மேல அடிச்சது. சமுத்திரம் எது கிடையாது தெரியுங்களா? சமுத்திரம். ஏசாயா 57:20 வாசி. இந்த அடையாளங்கள்லாம் நீங்க இனிமேல் நோட் பண்ணணும். ஏன்னா இதுதான் பைபிள் முழுக்க தேவன் பயன்படுத்திருக்கிற அடையாள பாஷை. வாசிங்க ஏசாயா 57:20. பாருங்க, துன்மார்க்கர் இஸ் ஈக்குவல் டு யாராமா? கொந்தளிக்கும் கடல். அப்போ கடல் சமுத்திரம்னா யார் கிடையாலும்? துன்மார்க்கமான ஜனங்களுக்கு அடையாளம். எந்த ஒரு வித கட்டுப்பாட்டுக்களையும் இல்லாத துன்மார்க்கமான ஜனங்களை தேவன் எப்படி குறிப்பிடுறாருன்னா, கடல். ஏன்னா கடல் எப்பயுமே அமைதியா இருக்காது. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எப்பயுமே இறைந்து கொண்டே மதுமார்க்கம் துன்மார்க்கமான சின்னங்கள். சோ இந்த நான்கு காற்றுகள் கடல்ல அடிச்சுதுன்னா என்னன்னா, இந்த நான்கு அமைப்புகளும் ஜனங்களும் சேர்ந்தாங்க. சேர்ந்து பொழுது இப்ப வாசிங்க வசனம் இருக்கு, தானியேல் 7:3. அப்போ சமுத்திரத்துக்குள்ள இருந்து என்ன ஆயிடுச்சு, வெவ்வேறு ரூபம் உள்ள நான்கு மிருகங்கள் எழுந்துச்சு. நாலு ஒரே மிருகம் இல்ல, வெவ்வேறு ரூபம் உள்ள மிருகங்கள் வந்துச்சு. அது எப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு வாசிங்க 17:17. இப்போ அவர் அந்த நான்கு மிருகங்கள் பற்றி அங்க அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த நான்கு மிருகங்கள் சகோதர சகோதரிகளே எது சரியாகமா இருக்கும், நான்கு மிருகங்கள். 17 வசனத்திலே பார்த்தோம்,
அந்த நாலு பெரிய மிருகங்களும் பூமியில் இருந்து எழுப்புகிற நாலு ராஜாக்கள்.
எவ்வளவு பியூட்டிஃபுல் வசனமே, வசனத்துக்கு அங்க விளக்கம். அந்த நான்கு மிருகங்கள் வேற யாரும் இல்ல, பூமியிலும் இருந்தவர் நான்கு ராஜாக்கள், நான்கு ராஜ்யங்கள். வேற ஒண்ணும் இல்ல, இந்த நான்கு புறஜாதி ராஜ்யங்கள் நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் சொப்பனத்துல காண்பிச்சார் இல்லைங்களா, அதே நான்கு ராஜ்யங்கள் பற்றின தரிசனத்தை தேவன் இங்க யாருக்கு காண்பிக்கிறார், தானியேலுக்கு காண்பிக்கிறார். ஆனா இங்க அடையாளம் வேற, அங்க நான்கு உலோகங்கள், இங்க என்ன பயன்படுத்துறார், நான்கு மிருகங்கள். சரிங்களா, இப்ப அதுல முதல் மிருகம் வாசிக்கலாம், வாசிங்க 4:1.
முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது, நாம் பார்த்து கொண்டிருக்கையில் அது இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல இரண்டு காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது, மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது.
முதல் மிருகம் பாக்குறது எப்படி இருந்துச்சு, சிங்கம். சோ சாட்ல உங்களுக்கு நம்ம போட்டு எடுக்கிறோம், முதல் மிருகம் சிங்கத்தை போல் இருந்துச்சு, அப்புறம் அதுக்கு என்ன இருந்துச்சு சொல்றாரு, கழுகின் இரண்டு சட்டைகள். அப்போ அங்க படத்துல ரெண்டு ரெக்கை கூட அங்க போட்டுடுக்குறோம், கழுகினுடைய ரெண்டு சட்டைகள் இருந்துச்சு, நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டுச்சு, உடனே அது தரையில் இருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல் இரண்டு காலங்கள் இருந்து நிற்கும்படி செய்யப்பட்டது, மனுஷனுடைய இருதயம் அதுக்கு கொடுக்கப்பட்டு. இதெல்லாம் எது கரையாம, அந்த சிங்கம் கண்டிப்பா இதைத்தான் குறிக்கணும், என்ன ராஜ்யத்தை குறிக்கணும் பாருங்க. தேவன் இப்பதான் நீங்க தீர்க்க தரிசனத்தினுடைய பியூட்டி நீங்க பார்க்க போறீங்க, இதுல ரசிச்சு பார்க்கணும், ரசிச்சு புரிஞ்சுக்கணும். தேவன் அந்த ஆவி கொடுக்கிறார் பாருங்க, பாபிலோன் தி கிரேட் அப்படி இருந்துச்சு பாபிலோன். அதுக்கு தேவன் என்ன சொன்னார்னா, நேபுகாத்நேச்சாருக்கு காண்பிக்கும் போது உலகத்துல இருக்கிற உலோகங்கள்லயே உயர்ந்த உலோகம் இது, தங்கம் அங்க பண்ணான். இப்போ அதையே தானியேலுக்கு காமிக்கும் போது அந்த பாபிலோன் எதை வச்சு குறிப்பிடுறார், சிங்கம். மிருகங்களே எதுதான் பவர்ஃபுல், காட்டுக்கே என்ன சிங்கம், பாருங்க அந்த குளோரி அப்படியே கொடுக்கிறார் பாரு, சிங்கம் சிங்கம் அப்படி இருந்துச்சு அதிகாரத்துல பாபிலோன். அது மாத்திரம் இல்ல, அந்த சிங்கம் வந்துட்டு பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்குது, அதாவது வல்லமையில பராக்கிரமத்துல அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் அப்படி உயர்ந்த நிலைமையில இருந்துச்சு. அந்த சிங்கத்துக்கு என்ன கொடுத்திருந்தாரு, கழுகினுடைய ரெண்டு செட்டைகள். என்ன அர்த்தம் இது, பாபிலோனுடைய உண்மையான மகிமையை வெளிப்படுத்தணும்னா வெறும் சிங்கம் பத்தா, அதனால்தான் அங்க என்ன சேர்த்து சொல்றாரு, கழுகினுடைய ரெண்டு செட்டைகள். இந்த ரெண்டு செட்டைகள் வச்சுட்டு கழுகு எங்க பறந்துட்டு பார்க்கிறோம், எல்லா பறவைகளும் காட்டணும் உயர பறந்துட்டு பாருங்க. அப்போ இந்த சிங்கம் இந்த ரெண்டு சட்டைகள் வச்சுட்டு பறந்துச்சுன்னா எங்க இருந்து அது பூமியில இல்ல, ஆகாயத்துல உயரமா நிக்குது. புரியுதுங்களா, இந்த பாபிலோனுடைய முழு கன மகிமை அங்க வெளிப்படுத்தணும். சோ அதுக்கு அடையாளமா தேவன் அங்க பயன்படுத்துறார், கழுகினுடைய ரெண்டு சட்டைகள் பெற்றுட்டு உயரம் பறந்துட்டு இருந்துச்சு அந்த சிங்கம், அப்படித்தான் இருந்துச்சு பாபிலோன் சாம்ராஜ்யம். நெக்ஸ்ட் அதுக்கு என்ன இருந்துச்சு, நான் பார்த்து கொண்டிருக்கையில் தரிசனம் போயிட்டே இருக்கிற. அப்படின்னா இந்த நிலைமையில பாபிலோன் சாம்ராஜ்யம் சில காலங்கள் இந்த பூமியை ஆளுகை செய்துட்டு இருந்தாங்க. அப்ப என்னாச்சுன்னா திடீர்னு அந்த ரெண்டு சிறகுகளும் விடுங்கப்பட்டுச்சு. அப்படின்னு எது கிடையாதுன்னா, பாபிலோன் அப்படித்தான் பயங்கர பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப அது பாருங்க, அந்த உயரத்துல பறந்துட்டு இருக்கிற அந்த சிங்கத்தினுடைய ரெண்டு செட்டைகள் திடீர்னு பிடிங்கிட்டா என்ன ஆகும், அங்கிருந்து அப்படியே கேள்வி. இது எது கிடையாதுமா இருக்குன்னா, அந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு அனுபவம் வந்துச்சு. அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் போய் தன்னுடைய மாளிகையின் உப்பருகில் நின்று பார்த்து, இது நான் கட்டின மகா பாபிலோன், எப்ப சொன்னாரோ உடனே வானத்துல இருந்து என்ன சத்தம் வந்துச்சு, நேபுகாத்நேச்சார் ரொம்ப ஓவரா போயிட்டீங்க, தேவன் தான் அந்த ராஜ்யம் அவருக்கு கொடுத்தார், ஆனா அது எல்லாம் யாரு யார் ஏற்படுத்திருந்துன்னு சொன்னாரு, தான் ஏற்படுத்திருந்த மேட்டிமையா சொன்ன உடனே தேவன் என்ன பண்ணார், நீ மனுஷங்கள் இருந்து வெளியின் மிருகங்களுக்குள்ள தள்ளப்பட்டு உன் மீது எவ்வளவு காலங்கள் கடந்து செல்லும், 7 காலங்கள் செல்லும் அப்படின்னா அது அந்த அந்த சிங்கத்துக்கு அந்த இறைகள் பிடுங்கப்பட்டு கீழே விழுந்து எடுக்கிறையாளம்னா, பாபிலோனின் சக்கரவர்த்தி நேபுகாத்நேச்சார் மேட்டிமை கொண்டதுனால தேவன் அவர் ஒரு 7 வருஷம் எப்படி தெரியுங்களா வச்சுக்கிட்டாரு, சைக்கோ ஆயிட்டார், மென்டல் ஆயிட்டு மிருகங்கள் போலவே வாழ்ந்தார், 4 கால்ல நடந்துச்சு, ஏன்னா அவரு மனநிலையில பாதிக்கப்பட்டுட்டு இருந்தார், அவருக்கு வந்துட்டு மூலிகை தான் உணவு, சங்கையில கட்டி ஜெயில போட்டாங்க, நேபுகாத்நேச்சார் 7 வருஷம் சஃபர் பண்ணார், புரியுதுங்களா. அதுக்கப்புறம் என்ன படிக்கிற வசனத்துல, பின்பு அந்த சிங்கம் தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல் 2 காலிற்கு நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்படும், இதெல்லாம் யாருடைய அனுபவத்துல பாக்குறோம், நேபுகா. அப்புறம் அந்த 7 வருஷம் கழிச்சுட்டு நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா வசனத்துல, அவருக்கு புத்தி திரும்பி வந்துச்சு, தேவன் தான் சகலத்தையும் எனக்கு தந்திருந்தார், அந்த உண்மையான விஷயத்தை அவர் புரிஞ்சு கொண்டு அங்க மீண்டும் அவருக்கு புத்தி வந்துச்சு. அப்போ அது மனுஷன் போல 2 கால நிற்க செய்யப்பட்டுச்சுன்னா மறுபடியும் அந்த நேபுகாத்நேச்சார் பழைய நிலைமைக்கு அங்க வந்தார், அந்த 7 வருஷங்கள் அவருடைய வாழ்க்கையில் அவரு அந்த மாதிரி அனுபவத்தை அனுபவிச்சது பின்பு. சோ அப்படி மனுஷனின் இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா மீண்டும் பழைய மகிமைக்கு ஒரு ஒரு சுய நினைவுக்கு நேபுகாத்நேச்சார் வந்து ஆளுகை செய்தது அங்க புரியுது. சோ அப்ப அந்த சிங்கம் ரொம்ப அருமை, யார் கிடையாது, பாபிலோன் சாம்ராஜ்யம், அது மாத்திரமல்ல அந்த சாம்ராஜ்யத்துல அந்த இருந்த சக்கரவர்த்திக்கு நடந்த விஷயங்கள் கூட அந்த சிங்கத்துல அங்க சொல்வது நாம அங்க பார்க்கிறோம். சரி, இப்ப நாம 2வது மிருகம் பார்க்கலாம். ரெண்டாவது மிருகம் எப்படி இருந்துச்சு, அது கரடி பாத்தீங்களா, அது எப்படி இருந்துச்சு, அது ஒரு பக்கமாய் பாத்தீங்களா, நம்ம வந்து சிலை வந்து நம்மளா சாட்சி விடல, யார் சாட்சி விட்டுடுறா, தேவன் சாட்சி விட்டுடுறா, அந்த கரடி இருந்துச்சு, ஆனா எப்படி இருந்துச்சு, ஒரு பக்கமாய் சாஞ்சி, அந்த பிக்சர்ல இருக்கு தெளிவா இல்ல, உங்களால பார்க்க முடியாது, இந்த ஷோல்டர் கம்மியாயிட்டு இந்த ஷோல்டர் தெரியுது, அப்ப அதே மாதிரி விஷயம் எங்க வைக்கணும், நாம இங்க கூட வைக்கணும், இதெல்லாம் நம்ம போடுறது இல்ல, அப்படியே தேவனுடைய வசனத்துல இருக்கு. சோ 2வது மிருகம் கரடி, கரடி மிருகம் அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்னுச்சு, வாயில என்ன வச்சிருந்துச்சு, 3 வினா எலும்புகள் வச்சிருந்துச்சு, அப்புறம் ஒரு கட்டளை வந்துச்சு அந்த மிருகம், எலும்பி வெகு மாமிசம் பின், என்ன இது 2வது மிருகம், கண்டிப்பா எந்த ராஜ்யத்தை குறிக்கணும், மெதோ பெர்ஷியர்களை அங்க குறிக்குது, ஆனா மெதோ பெர்ஷியர்களுக்கு தேவன் ஏன் கரடி எடுக்கிறார், சம்பந்தம் இருக்கணும், சம்பந்தம் எல்லாம் எடுக்க மாட்டான், பாருங்க பாபிலோனுக்கு என்ன இருப்பான், ஏன் சிங்கம் தான் வல்லமையில பெருசு, பாபிலோன் இப்படி இருந்துச்சு சிங்கம் எடுத்தார், இப்ப மெதோ பெர்ஷியாக்கு என்ன எடுக்கிறாரு, கரடி எடுத்தாருன்னா ஏதோ தொடர்பு இருக்கணும், இருக்கணும், அது பேர் தான் அடையாளம், சிம்பிள். இப்ப கரடி நம்ம பார்த்தோம்னா கரடியினுடைய தன்மை யார்கிட்ட இருந்துச்சுன்னா மெதோ பெர்ஷியர்கள் கிட்ட இருந்துச்சு, கரடி என்ன பண்ண தெரியுங்களா, தன்னுடைய விரோதிகளை அது எப்படி கொல்லும் தெரியுங்களா, தன்னுடைய அந்த இரும்பு கரம் கொண்டு என்ன பண்ணிடும், இறுக்கி பிடிச்சிச்சுன்னா அந்த எதிரியினுடைய சுவாசம் போகிற வரைக்கும் விடாது, சுவாசம் போனதுக்கப்புறம் அது விடும், அந்த கரடியினுடைய பிடின்னு சொல்லுவாங்க, அப்படியே பிடிச்சு நெருக்கி கொள்ளும், அதே மெத்தட் தான் யார் ஃபாலோ பண்ணாங்க, மெதோ பெர்ஷியர்கள் ஒரு தேசத்தின் மீது படையெடுக்கும் போது அவங்க பயன்படுத்தினாங்க அந்த மெத்தட், உலகத்துக்கே முற்றுகை இடுறது யார் தான் கத்துக் கொடுத்தா தெரியுங்களா, மெதோ பெர்ஷியர்கள் தான் கத்து, முற்றுகைன்னு என்ன இங்கிலீஷ்ல சிஹெச், என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, மெதோ பெர்ஷியர்கள் சும்மா போய் சண்டையெல்லாம் போட்டுட்டு காயமெல்லாம் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஞானமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தேசத்தை பிடிக்க போறாங்கன்னா ஒரு மாசம் 2 மாசத்துக்கு தேவையான ரேஷன் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க, அரிசி பருப்பு எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த காலத்துல பட்டணங்கள்லாம் ஒரு பட்டணம் ஒரு இடத்துல இருக்கு, அதை சுத்தி என்ன இருக்கும், மதில் சுவர்கள் அங்க இருக்கு, என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, மெதோ பெர்ஷியர்கள் நேரடியாக சண்டை போட மாட்டாங்க, போயிட்டு கிட்டத்தட்ட அந்த பட்டணத்துடைய மதில் சுவருக்கும் அவங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு 1.5 கிலோமீட்டர் கேப்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பட்டணத்தை சுத்தி என்ன பண்ணிடுவாங்க, டென்ட் போட்டுருவாங்க. டென்ட் எல்லாம் விரிச்சு பக்கா செட்டில் ஆயிடுவாங்க. செட்டில் ஆயிட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. 2 மாசம் ரேஷன் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, டெய்லி காலையில் எந்திரிக்கிறது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது, அப்புறம் நல்லா சாப்பிட வேண்டியது. இப்படியே அவங்களுக்கு 2 மாசம் போகும். என்ன ஆகும் பாருங்க. இப்ப அந்த உள் பட்டணத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் அரிசி பருப்பு இதெல்லாம் எங்கிருந்து தான் போகணும், வேலையிலிருந்து இன்னொரு பட்டணத்துல தான் வரணும் இல்லையா, எல்லாருக்கும் அப்படித்தான். இப்போ அந்த போக்குவரத்து என்ன ஆயிடும், கம்ப்ளீட்டா பாதிக்கப்படும். உள்ள இருந்து யாரும் வெளியே வர முடியாது, வெளியிருந்து யாரும் உள்ள போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ள இருக்கவங்க பட்டணத்துல அவங்க கிட்ட எந்த அளவுக்கு தானியங்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்க சாப்பிட்டுப்பாங்க அவ்வளவுதான். ஆனா ரொம்ப நாளைக்கு தாங்க, 1 மாசம் சாப்பு பிடிக்கலாம், 2 மாசம் சாப்பு பிடிக்கலாம், 3 மாசம் சாப்பு பிடிக்கலாம். அதுக்கு மேல கொஞ்சம் நாளாக நாளாக அவங்க கிட்ட இருக்க தானியம் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன நிறுவம், அந்த தேசத்துக்குள்ள பஞ்சம் வந்துடும். பஞ்சம் வந்து ஜனங்கள் வீக் ஆயிட்டு, ஜனங்கள் மாத்திரம் இல்ல ராஜா கூட இருக்கிற அவருடைய சேனை, சேனையில் இருக்கிற வீரர்கள் எல்லாம் பஞ்சத்தினால பாதிக்கப்பட்டு வலுவெல்லாம் இழந்துடுவான். இழந்து போயிடுற சமயத்துல அப்பதான் யார் இருந்திருப்பாங்க, நல்லா தொடச்சிட்டு மீடியானியர்களே மிதோ பிரச்சனை செஞ்சிருப்பாங்க, நமக்கு வேலை வந்துச்சு இப்ப நம்ம போலாம். ரொம்ப சிம்பிளா பட்டணத்துக்குள்ள போவாங்க. கண்டிப்பா அவங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, எதிர்க்க முடியாது. ரொம்ப சிம்பிளா அந்த பட்டணத்தை அவங்க அபகரிச்சிடுவாங்க. இப்படித்தான் மிதோபெர்ஷியர்கள் அவங்களுடைய போர் யுக்தி, இது பேர்தான் முற்றுகை, சிஏஜ். இது உலகத்துக்கே இவங்க தான் கத்துக் கொடுத்தான். அருமையான மெத்தட், ரத்தம் எல்லாம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா அருமையா அவங்கள அட்டாக் பண்ணிடும். கரடி எப்படி தன் எதிரியை தாக்குதோ அதே தந்திரம் இந்த மிதோபெர்ஷியர்கள் செஞ்சாங்க. அதனாலதான் மிதோபெர்ஷியர்களுக்கு என்ன வருது, கரடி அங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இரண்டாவது மிருகம் கரடி மிதோ பெர்ஷியர்கள் அங்க புரியுது. அது ஒரு பக்கமா சாஞ்சிருக்கிறது, பெர்ஷியர்கள் மீடியானியரை விட வல்லமையில கொஞ்சம் உயர்ந்திருந்தாங்க. வாயில என்ன இருந்துச்சு, 3 விலா எலும்பு. அப்படின்னு என்ன அர்த்தம், 3 விலா எலும்புன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த கரடி யாரையோ என்ன பண்ணிடுது, நல்லா முழுங்கிருக்கு. மிச்சம் தான் 3 விலா எலும்பு. இந்த 3 விலா அந்த எலும்பு எடுக்குன்னா எதை குறிக்குதுன்னா, மிதோ பெர்ஷியர்கள் உலக சாம்ராஜ்யமா உருவாகுவதற்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னால ஒரு 3 ராஜ்யங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க மேற்கொண்டு இருப்பான். 3 ராஜ்யங்களை தோற்கடிச்சு அப்புறம் உலகத்துக்கு உலக சாம்ராஜ்யமா வந்திருப்பாங்க. கண்டிப்பா சாம்ராஜ்யமா வர்றதுக்கு கொஞ்சம் முன்னால யாரு தோத்துருக்கணும், அவங்க தோற்கடிச்சிருக்கணும். அவங்களுக்கு முன்னாடி யாரு இருந்தா, பாபிலோன் ஒன்னு. பாபிலோனுக்கு முன்னால லிபியா சாம்ராஜ்யம், தி லிபியன் எம்பையர். லிபியாவுக்கு முன்னாடி எகிப்து ராஜ்யம். இந்த 3 ராஜ்யங்களை ஜெயித்துக்கு தான் உலகத்தின் மீது அவங்க அங்க ஒரு சாம்ராஜ்யமாக உருவானாங்க. இப்போ அந்த கரடிக்கு என்ன சொல்லப்படுச்சு, எலும்பி வெகு மாமிசம் தின். அப்ப இந்த கரடி என்ன பண்ணும், கண்டிப்பா கட்டளைக்கு கீழ்பட்டு நிறைய மாமிசம் தின்னுடுக்கணும். எது கிடையாதுன்னா, ஹிஸ்டரி எடுத்து நம்ம புரட்டி பார்த்தோம்னா, இந்த 4 யூனிவர்சல் எம்பையர்ஸ்ல எந்த சாம்ராஜ்யம் அதிக ஜனங்களை கொலை பண்ணுச்சுன்னா, இந்த மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம். ஏன்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, பஞ்சத்துல வாட விட்டுறாங்க. பாருங்க, எடுத்தவங்க நுழையும் போகும் போது வயசானவங்க குழந்தைங்க லேடிஸ் மேக்சிமம் செத்து போயிருப்பாங்க. யார் மாத்திரம்தான் உயிரோடு இருப்பாங்க தெரியுங்களா, அந்த ராஜா, ராஜா கூட இருந்தவங்க. ஏன்னா அவங்கதான் கொஞ்சம் காலத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் காலம் தள்ளிடுப்பாங்க, மேக்சிமம் செத்து போயிடுவாங்கல்ல. எலும்பி வெகு மாமிசம் திங்கிறது மிதோ பெர்ஷியர்கள் அநேகரை கொன்றான். இந்த அவங்க உலக சாம்ராஜ்யம் ஆளுமை கொண்டு போ. கரடி யார் கிடையாதோ, மிதோ பெர்ஷியர்கள். இப்ப 3வது மிருகத்துக்கு வாங்க வரலாம். பாருங்க 3வது மிருகம் எப்படி இருக்குது, எப்படி இருக்கு 3வது மிருகம், சிவிங்கியை போல் இருந்துச்சு. தப்பு தமிழ்ல, நீங்க மாத்திக்கலாம், அடிச்சுட்டே மாத்திக்கலாம். அது சிவிங்கி இல்ல, அது சிறுத்தை. இங்கிலீஷ்ல வாசிங்க, என்ஐவில வாசிங்க, அந்த வருஷம் என்ஐவில தானியல் 7:6 வாசிங்க.
After
that I looked, and there before me was another beast,
one that looked like a leopard.
லெப்பர்ட்னா என்ன, சிறுத்தை. ஒருவேளை சிவிங்கினா இங்கிலீஷ் என்ன வந்துருக்கணும், சிவிங்கிக்கு என்ன வருது இங்கிலீஷ்ல ஜெராபி, கரெக்ட்டுங்களா? ஜெராபி வந்திருக்கு. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு என்ன இல்ல, அது ஜெராபி இல்ல லெப்பர்டு. லெப்பர்ட்னா என்ன? சிறுத்தை. ஆனா சிறுத்தைட்டா எக்ஸாக்ட். ஏன்னா மூன்றாவது மிருகம் சிறுத்தை போல இருந்துச்சு, சிவிங்கி இல்ல, அது தவறான மொழிபெயர்ப்பு, மாற்றிக்கொள்ளுங்க. சோ சிறுத்தை போல இருந்துச்சு பாருங்க. தேவன் மூணாவது ராஜ்யம் என்ன, கிரேக்கு பயன்படுத்துறது, கிரேக்கு சாம்ராஜ்யத்தை குறிப்பிட்டிருக்கேன். என்ன மிருகம் எடுக்கிறாரு? சிறுத்தை. அப்ப சிறுத்தைக்கும் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு என்ன இருக்கணும், ஏதாவது தொடர்பு இருக்கணும். சும்மா இல்லைங்க, தேவன் அடையாளம் எல்லாம் ரொம்ப ஞானமா பயன்படுத்துவார். சிறுத்தையினுடைய ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க, ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல், கரெக்டா? பூமியில நிலத்துல இருக்கிற மிருகங்கள்லயே ரொம்ப வேகமா எதுதான் போகும், சிறுத்தை தான் போகும். பாருங்க, அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த நான்கு சாம்ராஜ்யத்துல ரொம்ப வேகமா உலகத்தை யாருக்கும் ஆளுகை செய்வாங்க, கிரேக்க சாம்ராஜ்யம் பயங்கரம். என்ன அளவுக்கு தெரியுங்களா, கிரேக்க சாம்ராஜ்யம்னா நமக்கு யார்த்த நினைவுக்கு வருவா, அலெக்சாண்டர் தி கிரேட், கிட்டத்தட்ட 21 வயசுல சக்கரவர்த்தி ஆனார், 32 வயசுல செத்து போயிட்டார். கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் தான் வாழ்ந்தார் அவர், வெறும் 11-12 வருஷம் தான் அவர் வந்து சக்கரவர்த்தியா இருந்தாரு. ஆனா அந்த 12 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, உலகம் முழுவதும் ஆளுகை செஞ்சார். இந்தியா வரைக்கும் வந்தார், வேற யாரும் வரல, இந்தியா வரைக்கும் அவர் தான் வந்தார். அதனால இந்த மூணாவது உலகம் பத்தி சொல்லும் பொழுது உலக எல்லாம் ஆண்டு கொள்ளும் ஒரு ராஜ்யம் வரும், அது முதல் மத்த மூணுக்கு சொல்லல. சோ அப்போ இந்த உலகம் முழுக்க ஆளுகை செய்யற ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம் எப்படின்னா, ரொம்ப வேகமா குறுகின காலகட்டத்துக்குள்ள உலகம் முழுக்க ஆளுகை செய்வாங்க, ரொம்ப ஃபாஸ்ட், புரியுதுங்க, ரொம்ப ஃபாஸ்ட், சிறுத்தை ரொம்ப ஃபாஸ்ட். அதனாலதான் கிரேக்கத்துக்கு என்ன பயன்படுத்துறாரு, சிறுத்தை, லெப்பர்ட். அது மாத்திரம் இல்ல, இந்த சிறுத்தைக்கு என்ன இருந்துச்சு, அதன் முதுகின் மேல் பச்சையின் சட்டைகள் இருந்து பாத்தீங்களா, எவ்வளவு இருந்துச்சு, 4 சட்டைகள். ரொம்ப ஆச்சரியம், இது ஓடுனாவே கிட்டத்தட்ட எப்படித்தான் இருக்கும், டிஸ்கவரி சேனல் எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, ஒரு மாதிரி இருக்குல்ல, ரொம்ப ஆச்சரியம், பிரமிப்பாயிடும். அந்த வால் மாத்திரம் தான் இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடுது, அது ஓடுதா பறகுதா கூட நமக்கு தெரியல, அது கால் வைக்கிறதே தெரியல, அப்படி அப்படியே போதும். இப்ப நல்லா கற்பனை பண்ணி பாருங்க, அதுக்கு வேற 4 ரெக்க வேற கொடுத்தா எப்படி இருக்கும், என்ன ஃபாஸ்டா போகும், நல்லா புரிஞ்சுப்பாங்க. தேவன் அந்த அடையாளங்கள் எப்படி பயன்படுத்துறாரு, கிரேக்க சாம்ராஜ்யம் அப்படி இருக்கும் அவங்க ஆளுகை. 13 வருஷத்துல உலகத்தை ஆளுகிறதுல சாதாரண விஷயம் இல்ல, 21 வயசுல அவர் சக்கரவர்த்தி, நம்ம என்ன பண்ணோம், 21 வயசுல சினிமா போய் பார்த்து வந்திருக்கோம் அவங்கதான் இல்லைங்க. ஆனா அவர் அவ்வளவு வேகமா வல்லமே செஞ்சாருன்னா ரொம்ப ஆச்சரியம். சோ அப்ப அந்த 4 சட்டைகள், அந்த சிறுத்தை வேகமா போறதுக்கு காரணம், இந்த 4 சட்டைகள் என்ன, அலெக்சாண்டர் தி கிரேட் அவ்வளோ வேகமா உலகத்தை ஆளுகை செய்யறதுக்கு முக்கிய காரணம் என்ன, அந்த சிறுத்தை மேல இந்த 4 சட்டைகள். அப்ப இந்த 4 சட்டைகள் யாருக்கு அடையாளமா இருக்குன்னா, நம்ம பார்க்கிறோம் அது வேற யாரும் இல்ல, அலெக்சாண்டர் ஒரு வித்தியாசமான யுத்தி கையாளர். என்னன்னா அவர் தனக்கு 4 முக்கியமான தளபதிகளை வச்சிருந்தார். பொதுவா ஒரு சக்கரவர்த்திக்கு எத்தனை தளபதி தான் இருப்பாரு, அலெக்சாண்டர் அப்படி இல்ல, 4 தளபதிகள் யூஸ் பண்ணார். அந்த தளபதிகளுடைய உதவியினால்தான் உலகம் முழுக்க ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்குள்ளேயே ஆளுகை செய்ய முடிஞ்சுச்சு. அது மாத்திரம் இல்ல, அந்த சிறுத்தைக்கு என்ன இருந்துச்சு, 4 தலை கூட, 4 தலை. பாருங்க, இது 4 தலை, தலைன்னா என்ன தெரியுங்களா, ஹெட், அது தெரியும் கூட. ஆனா தலையை வந்து என்ன சொல்லலாம்னா, அந்த மிருகத்தை வழி நடத்துறது, புரியுதுங்களா நான் சொல்றது, புரியுதுங்க? அப்ப அந்த 4 தலை எது கரையாளமா இருக்குன்னா, கிரேக்க சாம்ராஜ்யத்துல பின் நாட்கள்ல 4 தலைவர்கள் உருவாகுவாங்க. அது கூட அந்த 4 தலைவர்கள் கூட யாருன்னா, 4 தளபதியா இருந்தவங்க தான் என்ன ஆயிட்டாங்க பின்னால, 4 சக்கரவர்த்திகளா மாறி கிரேக்க சாம்ராஜ்யத்தை 4 பிரிச்சு கொண்டாங்க. ஏன்னா அலெக்சாண்டர் தி கிரேட்டுக்கு வாரிசு இல்ல, ரொம்ப சின்ன வயசுல மறிச்சதுனால அவருக்கு வாரிசு இல்ல. அவர் மறிச்ச உடனே எதிர்பாராத விதத்துல அந்த 4 தளபதிகள் என்ன பண்ணாங்கன்னா, ராஜ்யத்தை 4 பாகமா பிரிச்சுட்டாங்க. நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம் ஹிஸ்டரியில, சில பேர் சொன்னா உங்களுக்கு வரும், தளபதி கேசண்டர் இவரு மக்கதோனியா பகுதி பிரிச்சுட்டு போயிட்டார், தளபதி லூசிமேக்கர் இவர் வந்துட்டு ஆசியா மைனர் அந்த பகுதி பிரிச்சுட்டு போனார், தளபதி நிகேட்டர் படிச்சிருக்குமா நாம, நிகேட்டர் அவர் வந்துட்டு சிரியா மெசபடோமியா பக்கம் பிரிச்சுட்டு போயிட்டார், அப்புறம் தளபதி டாலமி, இவங்க 4 பேர் தான் 4 தளபதிகள். பின்னாட்கள் அவங்களே ராஜ்யத்துக்கு நான்கு சக்கரவர்த்திகள் ஆனாங்க. நான்கு இறகுகளா இருந்து நான்கு தலைகளா வந்தாங்க. ஆனா இந்த திருத்தைக்கு இதெல்லாம் இருந்துச்சு. கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு இதெல்லாம் அங்க இருந்தது என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இது கிரேக்க சாம்ராஜ்யத்தை அங்க குறிக்குது. இப்போ நாலாவது மிருகம் பத்தி வாசிக்கலாம். ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம்.
அதற்கு பின்பு ராதரிசனத்தில் நாலாம் மிருகத்தை கண்டு அது பெரியும் பயங்கரமும் மகா பலத்ததுமா இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியான கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்றுருவமா இருந்தது. பத்து கொம்புகள் இருந்தது.
பாருங்க, இதெல்லாம் நான்காவது மிருகம். பாருங்க, முதல் மிருகம் சிங்கம் போல, இரண்டாவது மிருகம் கரடி போல், மூணாவது மிருகம் சிறுத்தை போல, நான்காவது மிருகம் ஏதாவது பேசினாரா? ஏன்னா அது பூமியில அந்த மாதிரி ஒரு மிருகமே இல்லை. அப்படி இருந்துச்சு அந்த மிருகம், வித்தியாசமான மிருகம். அது எப்படி இருந்துச்சு? மகா பலத்துதுமா இருந்துச்சு. அதுக்கு பெரிய இருப்பு பற்கள், ஏன்னா பல் அதுக்கு இரும்பு பல் பாத்தீங்களா. நாலாவது வர மிருகம் கண்டிப்பா எதைத்தான் குறிக்கணும்? எந்த சாம்ராஜ்யம் தான் குறிக்கணும்? ரோம் தான் குறிக்கணும். ரோம் வந்து என்ன உலோகம் குறிக்குது? இரும்பு குறிக்குது. அப்ப ரோம் குறிப்பிடுற இந்த மிருகம் கூட என்ன பற்கள் வச்சிருக்குது? இரும்பு பல்லு. அந்த பல்லு வச்சு என்ன பண்ணிட்டு எல்லாத்தையும் பட்சித்து போட்டுச்சு. ஒரு கெடியும் பயங்கரமான மிருகம். முடிஞ்ச அளவுக்கு கற்பனை பண்ணி நம்ம அந்த பிக்சர் போட்டுடுறோம். ஜுராசிக் பார்க் லிஸ்ட்ல ஏதாவது ஒன்னு ஒன்னா வரலாம், நமக்கு என்னன்னு தெரியல. ஆனா அந்த மிருகம் பாருங்க அப்படித்தான் இருக்கு. அது மாத்திரம் அதுக்கு எத்தனை கொம்புகள் இருந்துச்சு, கால்கள் எத்தனை விரல்கள் இருக்கு? பத்து விரல்கள். அங்க பத்து விரல்கள் இங்க என்ன ஆகுது? இந்த மிருகத்துக்கு பத்து கொம்புகள் ஆகுது இல்லைங்களா. அப்போ இதெல்லாமே எந்த ராஜ்யத்தை குறிக்குதுன்னா ரோம சாம்ராஜ்யம். ரொம்ப மோசமான சாம்ராஜ்யம், மகா பலத்துதமா இருந்துச்சுன்னா ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ராணுவம் மிகப்பெரிய ஒரு ராணுவமா இருந்துச்சு. ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ராணுவம் மற்ற சாம்ராஜ்யத்தை ராணுவத்தை காட்டணும் வல்லமை மிகுதியா இருந்துச்சு. பெரிய இருப்பு பற்கள், அந்த பற்களை கொண்டு எல்லா மிருகத்தையும் பட்சித்து போட்டுச்சுன்னா இது எது கிடையாதுன்னா ரோம சாம்ராஜ்யம் தான் முதல் முதல்ல ரொம்ப அதிக அளவுல இரும்ப பயன்படுத்தி ஆயுதங்கள் செஞ்சாங்க. நம்ம சில சினிமால கூட பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. கட்டுறது ஃபேஷன் ஆஃப் கிரைஸ்ட்லயே பாக்குறோமா இல்லைங்களா? இந்த ரோம சேவகர்கள் வரும்போது எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? கொஞ்சம் தான் காலுக்கு போடுறாங்க, கைக்கு போடுறாங்க, ஹெல்மெட் போடுறாங்க, அப்புறம் மார்க் கவசம் போடுறாங்க, வயிற்றுக்கு போடுறாங்க, பாக்குறோம் இல்லைங்களா? இன்ஃபேக்ட் நம்ம என்ன சொல்லணும்னா அந்த கவசம் எல்லாம் நம்ம மாட்டணும் இல்லைங்க. இன்னைக்கு நம்மளால நடக்கவே முடியாது. நல்ல ஒரு எக்ஸிபிஷன் நிக்கிற மாதிரி நிக்கலாம் அவ்வளோதான். இல்லாட்டியும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நல்லா ஜிம் போய் நல்லா உடம்பெல்லாம் நல்லா தேத்திட்டு அப்புறம் வந்து கவசத்தெல்லாம் மாட்டிட்டு கட்டியும் தூக்கிட்டு நடந்து போயிட்டு வரலாம். சண்டையெல்லாம் போட முடியாது, அவ்வளோ இரும்பு பயன்படுத்தலாம். அந்த இரும்பு பற்கள் அதுக்கு இருந்துச்சு. அதுக்கு பத்து கொம்புகள், பத்து கொம்புகள் பத்து ராஜ்யங்கள் கிடையாது. ஏன்னா ரோம சாம்ராஜ்யம் பின்னால் என்னாச்சு? பத்து ராஜ்யங்களா பிரிஞ்சு போச்சு. அந்த பத்து கொம்புகள் பத்து ராஜ்யங்களுக்கு அங்க அடையாளமா இருக்குது. இப்ப எட்டாவது வசனம்
முக்கியமான
தீர்க்க தரிசனம் இதெல்லாம் நீங்க உங்களுக்கு மேலோட்டமா தான் எடுக்கிறோம். பின்னால சில பாடங்கள் இந்த தீர்க்கதரிசனம் ரொம்ப முக்கியமான தீர்க்கதரிசனம். நான் இந்த கொம்பு பார்த்துட்டே இருந்தேன், பத்து கொம்பு இருந்துச்சு சின்ன சின்ன கொம்பு. திடீர்னு அதுக்கு மட்டும் என்னாச்சு? இன்னொரு சின்ன கொம்பு முளைச்சது. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த கொம்பு நான் பார்த்துட்டே இருந்தேன். அது முளைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்த பத்துல மூணு என்னாச்சு? விரும்பப்பட்டுச்சு. அந்த சின்ன கொம்பு முளைச்சதுப்பா, நான் அதை பார்த்து அதுக்கு என்ன இருந்துச்சாமா? அந்த கொம்புல மனுஷ கண்கள் கொப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்துச்சு. பாருங்க சாப்பிடு, எல்லா சின்ன சின்ன பத்து கொம்புகள் நடுவுல ஒரு பெரிய ஒரு சின்ன கொம்பு தான் வித்தியாசமா முடிச்சுது. அதுக்கு வாய் இருந்துச்சு, கண்கள் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியம் தரிசனம். என்ன இந்த கொம்பு? இதெல்லாம் ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள பின்னாடி நடந்த மாற்றங்கள் அங்க குறிக்குது. இங்கேயே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த களிமண்ணும் இரும்பும் பாத்தீங்களா, ரோம சாம்ராஜ்யம் இருந்துச்சு, ஆனா அந்த சாம்ராஜ்யத்தோட என்ன சக்தி சேர்ந்துச்சு, மதம் என்ற சக்தி அங்க சேர்ந்துச்சு பாத்தீங்களா. அதே தான் இந்த விஷயம், அந்த மதம் வந்து கிறிஸ்தவ மதம் தான். ரோம்ல இருந்துட்ட கிறிஸ்துவனுடைய சபை, அந்த சபை அப்படியே அரசியல் கூட சேர்ந்துட்டு அப்படியே ஒரு ராஜ்யம் உண்டு பண்ணிட்டாங்க. பூமியில பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜ்யத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயத்தான் இங்க வேற மாதிரி சொல்லிருக்கோம். அந்த கொம்பு நம்ம பார்க்கும் பொழுது அந்த ரோம சபையில உருவாகிட்ட ஒரு கண்காணி, ஒரு விஷ கண்காணி. அவருக்கு வந்து அவருதான் இந்த ரோம சக்கரவர்த்தி கூட கை கோர்த்து கொண்டு அங்க ரொம்ப தந்திரமா அந்த வேலையெல்லாம் செஞ்சார். அதான் மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்கள்னா ரொம்ப ஞானம். கண் வந்து எது கிடையாதோ, கண் எது கிடையாதோ, நீங்க நிறைய அடையாளம் சொல்ற கவனிக்கிறீங்களா, ரொம்ப முக்கியம், புரிச்சுக்கோங்க. பைபிள்ல எங்க வந்தாலும் அதுதான், இனிமேல் பைபிள்ல பர்வதம் மலை அப்படின்னு சொன்னாலும் என்னதான், அது ராஜ்யம், அவ்வளவுதான். அப்படி வச்சுக்கணும் மைண்ட்ல, புரியுதுங்களா. மிருகம்னு வந்தா கூட ராஜ்யம், இங்க பாத்தீங்களா, நாலு மிருகம் நாலு ராஜ்யம், மிருகம் கூட ராஜ்யம் தான். இங்க பாக்குறீங்க, கொம்பு கொம்பு கூட ராஜ்யம் தான், பத்து ராஜ்யங்கள் பத்து கொம்புகள் பாத்தீங்களா. அப்போ இங்க கண்கள் பயந்த கண்கள் எது கிடையாது, ஞானம் இல்லைங்களா, நெற்றி கண் சொல்றா இல்லைங்களா, ஞானம் சரிதுங்களா. அப்ப மனுஷன் கொப்பான ஞானமும் பெருமையானவங்களுக்கு பேசும் அந்த அந்த கண்காணி ரொம்ப தந்திரமான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி அரசியல் சக்திகளோட இணைஞ்சிட்டு ஒரு அமைப்பு அங்க உருவாச்சு. அப்போ அது நம்ம பார்க்கும் பொழுது போப் மார்க்கம் என்று அந்த அமைப்பு நம்ம சொல்றோம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவ்விதமாக பூமியின் மீது ஆளுகை செய்ய ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ஆச்சரியம், சபை சபை பூமியில ஆளுகை செஞ்சாங்க, அரசியல் சக்திகளோட சேர்ந்துட்டு. பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் என்று இடத்த 799 அந்த ராஜ்யம் உருவாச்சு. 799 இருந்து கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் அவங்க அந்த ஆளுகை அங்க செய்தாங்க. அப்போ இது இப்படித்தான் அது நடந்து கொண்டு இருந்துச்சு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னா வசனம் வாசிங்க, 9 வசனம்.
நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுலவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிறப்பின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல சுப்புரமாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம்
சிங்காசனங்கள் வைக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி ரோம், ரோமுக்கு பின்னால அந்த 10 ராஜ்யங்கள், கிறிஸ்டண்டம் கிறிஸ்தவ மண்டலம் உருவாயிட்டு இந்த பூமி ஆளுகை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது சிங்காசனங்கள் வைக்கப்பட்டுச்சு. நீண்ட ஆயுசில் அவர் வீற்றிருந்தார், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியின் மீது ஆரம்பிச்சுச்சு. அப்படி ஆரம்பிக்கும் போது வசனம் 12 வசனம் வாசிங்க, மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் அதனுடைய காலங்கள் முடிஞ்சிச்சு, இப்போ தேவனுடைய ராஜ்யமே அங்க ஸ்தாபனமாச்சு. 13 வசனம் வாசிங்க, யார் யார், மனுஷகுமாரனுடைய தாயில் இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்களா, உரிமை காரணானவர் வந்து அந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வார். இதெல்லாம் ஒருவர் வசனமும் நீங்க அப்படியே தொடர்பு படுத்தி பாத்தீங்கன்னா அருமையா புரியும் உங்களுக்கு விஷயம். இந்த மாதிரி வரும், பாபிலோன், மெதோ பெர்சியா, கிரேக்கம், ரோம், ரோமுக்கு பின்னாடி அந்த 10 ராஜாக்கள் ஆளுகை செய்து கொண்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது அந்த கல் வந்து மோதிச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி சிங்காசனம் வைக்கப்பட்டு நீண்ட ஆயுசுள்ளவர் வீட்டிலிருந்தா தேவனுடைய ராஜ்யமே இந்த பூமியின் மீது ஸ்தாபனமாச்சு. அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுக்கு அவர்கிட்ட யார் வந்துட்டா, மனுஷ குமாரனுடைய சாயல் கொப்பானவர், உரிமைக்காரனான கர்த்தராகிய இயேசு அங்க வந்தாரு. அப்புறம்
பதினாலாம்
வசனம், அவருடைய கர்த்தத்துவம் ராஜ்யம் நீங்காததும் அழியாததுமாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் அந்த 10 ராஜாக்கள் பூமியில் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது பூமியில ஸ்தாபிக்கப்படும். கர்த்தர் இயேசுவே அந்த ராஜ்யத்துக்கு உரிமைக்காரனானவராக இருப்பார், அவருடைய ராஜ்யத்துக்கு என்றுமே அங்க அழிவில்லை. அப்படி ஸ்தாபிக்கப்பட போற தேவனுடைய ராஜ்யம் தான் இந்த பூமியின் மீது ஐந்தாவது உலக சாம்ராஜ்யமாக இருக்கும். அதனால தான் தலைப்பு ஐந்தாம் உலக பேரரசு, தேவனுடைய ராஜ். இது வரைக்கும் நான்கு சாம்ராஜ்யங்கள் இருந்திருக்குது, பாபிலோன், மெடோ பெர்சியா, கிரேக் மற்றும் ரோம். ஆனா ஐந்தாவது வரும் தேவனுடைய ராஜ்யம் தான், என்றைக்கும் அழியாத ராஜ்யம். எப்படி இந்த நான்கு ராஜ்யங்கள் வந்து ஆளுகை செய்து போயிருக்கிறது உண்மையோ, அதே போல ஐந்தாவது ராஜ்யம், அந்த கல்லு, அந்த சிங்காசனம் வரப்போறது உண்மை. அப்படியே வரும். ஆனா எப்ப வரும்னா, அந்த ராஜாக்களின் நாட்களிலேயே அங்க வரும் என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இப்ப நாம பார்த்தோம்னா, இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமே அந்த பத்து ராஜாக்கள்ல சில பேர் இருக்கிறாங்களா இன்னைக்கு? அந்த காலனி ஆதிக்கம் எல்லாம் இருக்குதா இன்னைக்கு? ராஜாக்கள் என்று தனியா சொல்ற அளவுக்கு யாருமே பூமியில இல்ல. இருக்காங்க, இந்த குவீன் ஆஃப் இங்கிலாந்து, சுல்தான் ஆஃப் புருனே சொல்றாங்க, சில ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் தான் எங்க பார்த்தோம், தனித்தனி மொனார்க் ஆளுகை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? ஆனா இப்ப எல்லாம் அவங்க எல்லாம் யாரும் இல்லை. அவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேரு, ஆனா அவங்களுக்கு முன் மாதிரி வல்லமையெல்லாம் இல்ல. சப்போ இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் ரொம்ப முக்கியமான காலம் சகோதர சகோதரிகள். ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்த அந்த ராஜாக்கள் யாரும் இல்ல. ஏன்னா இது எந்த காலம்னா, வசன வாசிங்க, இது சங்கீதம் 110:5 வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 110:5. ராஜாக்கள இல்ல, என்ன காலம் அப்ப இது? நம்முடைய கோபத்தின் நாட்கள் தேவன் என்ன பண்ணுவார்? ராஜாக்களை வெற்ற காலம். ஏன் இன்னைக்கு தனிப்பட்ட ராஜாக்கள் தேசங்களை ஆள முடியாதுன்னா, அந்த நாளுக்கு நம்ம ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கோம். தேவனுடைய ராஜ்யமே வெகு விரைவில் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட போற காலத்துக்கு நம்ம அங்க வந்துருக்கிறோம். சப்ஜெக்டுக்கு இசைவா தேவன் உலகத்துல நிறைய காரியங்கள் நடத்துறாரு பாத்தீங்களா? நம்ம என்ன சொல்ற, அந்த மகாபுத்திரத்துக்கு பக்கமா எடுக்கிறோம் கதா இல்லைங்களா? சப்ஜெக்ட்ல தேவனுடைய ராஜ்யம் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. உலகத்துல என்ன பண்றோம், 2012 உலகமே இது வேற ஒருத்தர் பண்றார். இங்க கேட்டுட்டு, இங்க பாயிண்ட் எல்லாம் கேட்டுட்டு அங்க போய் வேற மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கிறார். வெளியதான் நிக்கிறார், உள்ள அனுமதி இல்ல அவருக்கு. தேவன் அனுமதிக்க மாட்டார், சாத்தான் தான் சொல்ற, வேற யாரும் அது வாசல் வரைக்கும் அனுமதி இருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாம் கேட்டுவோம், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா, நானும் போய் ஜனங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறேன் அப்படின்ட்டு வேற வகையில் அங்க பேசிட்டுப்பார். ஆனா ஜனங்களுக்குள்ள ஆயிடுச்சு, இப்ப போய் கேட்டா இந்த உலகம் இப்படியே போக மாட்டேன்னு என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா இல்லையத்தான் சாதாரண ஜனங்கள் சொல்றாங்க. அந்த மனசு எப்படி வந்துச்சு அவங்களுக்கு, எங்க இருந்து வந்துச்சு இந்த விஷயம் வந்திருக்கு? தேவன் அவருடைய வசனங்களை சொல்லியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ராஜாக்கள் பாக்குறது இல்ல, ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. ஏன் என்ன ஆயிடுச்சுன்னா, தேவன் ராஜாக்களை வெற்ற காலம். அது மாத்திரம் இல்ல, ஆறாம் வசனம் வாசிங்க, என்ன மாதிரி ஆச்சரியமான வசனம், ஜாதிகளை நியாயம் தீர்ப்பார் எல்லா இடங்களையும் என்ன பண்ணுவார், பிரேதங்கள்னா நிரம்புதா இல்லைங்களா? ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்கிற அசம்பாதங்கள் நடக்குதா? இப்பதான் புது புது பேர்லாம் கத்துக்கிறோம், சுனாமி இல்லைங்களா, சிக்கன் குனியா, எல்லாம் எங்க வந்துச்சு, எங்க வந்துச்சு சகோதர சகோதரி? எல்லாம் நடக்குது பூமியில. இப்ப எல்லா பக்கமும் காய்ச்சல் போயிட்டு இருக்குது, என்ன காய்ச்சல்னே தெரியல, எலும்பமா வலிக்குது, என்ன இருக்குது? பூமி எதிர்ச்சி டேட் சும்மா பிக்ஸ் பண்றாங்க, தீபாவளி டேட் மாதிரி சொல்றாங்க. இந்த டேட்ல அந்த பக்கம் உங்களுக்கு ஒரு பூமி எதிர்ச்சி வரும், சிம்பிளா சொல்றாங்க. இப்ப 2 மாசம் கழிச்சு இன்னொரு நியூஸ் வருது, என்ன விஷயம்? ஏரோப்ளேன் ஓட்டுறவங்கலாம் கரெக்டா இறக்குறதே இல்லை, எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறாங்க, செத்தா 100 பேர், 60 பேர், என்ன ஆயிட்டு இருக்கு பூமியில? நம்ம சிந்திக்கணும், கஷ்டமா இருக்கு. தேவன் பூமி எல்லாம் பிரேதங்கள்லாம் நிரப்புற காலம் இருக்கு, கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிருக்கிறோம். ஆரம்பம் தான் இது, இன்னும் முடியல, ஆனா ஆரம்பிச்சிருக்கிறோம். ரொம்ப சீரியஸா நம்ம பார்க்கணும் பாயிண்ட், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபனமாகறதுக்கு வெகு அருகாமையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய ராஜ்யம் தான் உலகத்துல இன்னைக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான தீர்வு. அதனால தான் கர்த்தரே சொன்னார், சும்மா அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்க வேண்டாம், ஜெபம் பண்ணா என்ன கேளுங்க, உங்களுடைய ராஜ்யம் அது வந்துச்சுன்னா போதும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன், வேற ஒண்ணு இல்லை, வேற ஒண்ணு இல்லை, மனுஷன் எதுவும் பண்ண முடியாது. ஒபாமா மூஞ்சி பாருங்க, ரொம்ப சோகமா இருக்கா. எப்படித்தான் தூக்கி நிறுத்துறது? ஒன்னும் புரியல அவருக்கு, ஒன்னும் புரியல. அவர் கிளியரா சொல்லிட்டார், இந்த 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 வீழ்ச்சியிலிருந்து மீளுறதுன்றதெல்லாம் சாதாரண விஷயங்கள சொல்லிட்டார். பார்த்தீங்களா, இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தப்போ இன்னைக்கு கூட என்னென்னமோ சொல்றாங்க, பட் அமர்த்தியா சென் நம்ம நாட்டுக்கார் என்ன சொன்னா தெரியுமா, இந்த எக்கனாமிக் இந்த பொருளாதார வீழ்ச்சி வந்த போது அமர்த்தியா சென் வரும். அவர் அமர்த்தியா சென் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, எக்கனாமிக் என்ன என்ன வாங்கிக்கிறார், நோபல் பிரைஸ் வாங்கிக்கிறார் இந்தியன். கிளியரா சொன்னார், இனி இந்த வீழ்ச்சியில் இருந்து உலகம் எந்திரிக்க வாய்ப்பு இல்லை, அப்படியே சொல்லியிருக்கிறார். நோபல் பிரைஸ் வின் பண்ண எக்கனாமிஸ்ட் உண்மை தேவனுடைய வசனத்துக்கு அங்கே இசைந்து போகிற கருத்து எந்திரிக்கா உண்மை. ஏன்னா தெரியல உலக ஜனங்களுக்கு, உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, தேவன் அந்த மாற்றங்கள் பூமியில கொண்டு வந்துட்டு இருக்கிறார். நமக்கு ரொம்ப சந்தோஷம், தேவன் திருமையில அவருடைய ராஜ்யம் சமீபிக்கிறது பற்றி நாம அங்க தெரிஞ்சு கொள்ளுகிறோம். ஆனா பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த ராஜ்யங்களுக்கு பின்பு பல விதமான ராஜ்யம் ஆட்சி முறைகள் வந்துச்சு. என்னென்னலாம் வந்துச்சுன்னா நம்ம சொல்றோம்னா, காலனி ஆதிக்கம் வந்துச்சு சரிங்களா, அதுக்கப்புறம் சோசியலிசம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கம்யூனிசம் வந்துச்சு. ஆனா எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்குது, கொஞ்ச நாளைக்கு வரும், அப்புறம் கடைசி இப்ப என்ன வந்திருக்கு, இப்ப என்ன மாதிரி முறையில உலகம் முழுக்க ஆட்சி போயிட்டு இருக்குன்னா, டெமோக்ரசி அப்படின்னா ஜனநாயக ஆட்சி முறை இப்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி சோசியலிசம் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி கலோனியலிசம் இருந்துச்சு. எல்லா தேவன் சொல்றார், எதுவும் நிக்காது. வசனம் வாசிங்க, ஆமோஸ் அஞ்சாம் அதிகாரம் 19 வசனம் கடைசி வசனம் பார்த்து முடிச்சிடலாம். ஆமோஸ் 5:19 என்ன சொல்றாரு, இங்க ஒரு மனுஷனுடைய பரிதாபமான நிலைமை சொல்றாரு. ஒரு மனுஷன் எதுகிட்ட மாட்டிருக்கார், நல்லா சிங்கத்தை மாட்டினார், எப்படி ஓடி இருக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க, அப்படியே மைண்ட்ல கற்பனை பண்ணி பாருங்க, உயிரை கையில புடிச்சிட்டு தலை தெரிக்க ஓடி போய் தப்பிச்சுட்டார் சிங்கத்துக்கிட்ட. தப்பிச்சுட்டு போனா முன்னாடி என்ன நிக்குது, கரடி, குடுமா கரடி, அது கூட நல்லா இறுக்கி புடிச்சிடுச்சு. ஆனா அந்த கரடிக்கிட்ட வந்து கூட அவர் என்ன பண்ணிட்டாரு, தப்பிச்சுட்டு எங்க போயிட்டாரு, ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டா, சிங்கத்துக்கு தப்பிச்சுட்டோம் கரடிக்கு தப்பிச்சுட்டோம், எங்க வந்துட்டோம், இப்போ வீட்டுக்குள்ள வந்துட்டோம், இனி யாரும் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கைய செவத்து மேல வச்சு கொஞ்சம் மூச்சு வாங்கினா கையில என்ன எதை கடிக்குது பார்த்தோம், பாம்பு கடிக்குது. யார் அந்த மனுஷன், யார் சாத்தான் இல்லைங்க, சாத்தான் இல்ல, மனுக்குலம். யாருடைய விஷயம் பேசிட்டு இருக்கிறார் தேவன், மனுக்குலம் விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கிறார். இந்த மனுஷன் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு அடையாளம், இது ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து இந்த தீர்க்க தரிசனம் எடுக்கிறார். இந்த மனுஷன் யாருக்கிட்ட மாட்டியிருந்தார், சிங்கத்துக்கிட்ட. சிங்கம் யார் கிடையாது தெரியுங்களா, பிரிட்டிஷ் எம்பையர், அவங்களுடைய எம்பளம் பிரிட்டிஷ். இங்கிலாந்தினுடைய சின்னம் என்னது, சிங்கம். அதாவது இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்துல கடந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் 1900 சொல்லும்போது அங்க உலகத்தை மனுக்குலத்தை யார் ஆளுகை செஞ்சுட்டு இருந்தாங்க, பிரிட்டிஷ் பிடிச்சிருந்தாங்க, கலோனியலிசம் காலனி ஆதிக்கம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சொன்னாங்களா இல்லையா, இந்தியாவை ஆளுகை பண்ணாங்க, பக்கத்துல ஆளுகை பண்ணாங்க சொன்னாங்க. அதாவது பிரிட்டிஷனுடைய ராஜ்யத்துல சூரியன் மறையறதே இல்லை சொன்னாங்க இல்லைங்களா. ஏன்னா அவங்க எங்க பார்த்தாலும் என்ன பண்ணியிருந்தாங்க, எல்லா தேசங்களையும் தங்களுடைய காலனிகள் ஆக்கியிருந்தாங்க. மனுக்குலம் இந்த காலனி ஆதிக்க முறையினால கட்டப்பட்டிருந்தாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்க்கு அந்த காலனி ஆதிக்கம் என்னாச்சு, போயிடுச்சு. இந்தியா சுதந்திரம் வாங்கிச்சு, தொடர்ந்து அவங்க வாங்க இவங்க வாங்க எல்லாம் சுதந்திரம் வாங்கிட்டு எல்லா காலனி ஆதிக்க முறையில இருந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா யாருக்கிட்ட மாட்டிட்டாங்க, கரடி. கரடி யாரு கிடையாதுன்னா கம்யூனிச ரஷ்யா, கம்யூனிசத்தினுடைய இரும்பு பிடி அதுதான் கரடி. சோ கரடியினுடைய இரும்பு பிடியில அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உலகத்துல ஒரு ஆட்சி முறை பிரபலமா போச்சு, கம்யூனிச ஆட்சி. ரஷ்யா எவ்வளவு பெரிய தேசம், அமெரிக்கா ரஷ்யா மாத்திர வீழ்ந்து போகாட்டி இன்னைக்கு அதுதான் என்ன வந்திருக்கும், வல்லரசா இருந்திருக்கும், கம்யூனிசம் சொன்னாங்க. ஆனா அந்த கம்யூனிசம் நம்பின ரஷ்யா கிட்டத்தட்ட 60 தேசங்களா உடஞ்சி செதறி போச்சு. சோ அந்த கம்யூனிசமும் மனுஷனுக்கு உதவி செய்யல, காலனி ஆதிக்கம் உதவி செய்யல, கம்யூனிச ஆட்சி முறை உதவி செய்யல, செய்யாது. அப்ப அந்த கரடி கிட்ட இருந்து அவர் தப்பிச்சு எங்க போயிட்டாரு? வீட்டுக்குள்ள போயிட்டார். வீடுனா என்னன்னா நம்ம வீடு, நமக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இது என்ன முறைனா ஜனநாயக ஆட்சி முறை. ஜனநாயக ஆட்சி முறை என்ன சொல்றாங்க? ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், அண்ட் ஆஃப் த பீப்புள். எங்களுக்கு நாங்களே எங்க ராஜாக்குல என்ன பண்ணுவோம், ஏற்படுத்திக்குவோம். நாங்க தான் அந்த கவர்மெண்ட ஏற்படுத்துவோம். அந்த கவர்மெண்ட் எங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு, அந்த கவர்மெண்ட் எங்கனால வந்துச்சு. பயமே இல்ல. இப்போ இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறார் அந்த மனுஷன், இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறார். அமெரிக்கா பெரிய டெமோக்ரசி, இந்தியா இன்னொரு பெரிய டெமோக்ரசி, எல்லா டெமோக்ரசி சிஸ்டம் போயிடுது. ஆனா வீட்டுக்குள்ள போன மனுஷன் என்ன நினைச்சாரு? நல்லதான் ரெண்டு கிட்ட இருந்து தப்பிச்சோம், வீடு ரொம்ப சேஃப், சேஃப் பாதுகாப்பு தான். இன்னும் கொஞ்ச நாள், இனி என்ன வந்து குத்தம் இருக்குது, இன்னும் பாம்பு வரல, வரும் ரொம்ப சொற்ப காசு. சோ சிங்கம் போச்சு, கரடி போச்சு, வீடு வந்திருக்கு, சீக்கிரத்துல பாம்பு வரும். சோ இந்த மனுக்குலம் பழைய பாம்பு சாத்தான் அவங்களுடைய வசனையில மாட்டுவாங்க. சோ அப்போ அதுக்கு பின்பு தேவனுடைய ராஜ்யம் மாத்திரமே நிரந்தரமான என்றென்றும் அழியாத ஒரு ராஜ்யமாக இந்த பூமியின் மீது அங்க இருக்கும். இது பேரு பைபிள் கிளாஸ் ஆகுதல். ஒருவேளை நினைச்சிருக்கலாம் நீங்க ஆரம்பிச்சு, இங்க நாம் என்னெல்லாம் பேசிட்டு வர தெரியுங்களா? இன்னைக்கு கிட்டத்தட்ட 2600 வருஷம் சரித்திரம் பார்த்துருக்கிறோம். நம்ம என்ன ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸா, நம்ம என்ன விஞ்ஞானிகளா, ஞானிகளா, நினைச்சு பாருங்க. ஆனா நம்ம எதைத்தான் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்? தேவனுடைய வசனம், கிளியர். தேவனுடைய வசனம் படிக்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரித்திரம் வரும், கணக்கு வரும், ஜியாகிரபி வரும், பிசிக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரி வரும், எல்லாம் வரும். வேற ஒன்னும் தேவையில்லை. ஆனா இது உணரணும் சகோதரர் சகோதரிகள். எவ்வளவு சீரியஸ் மேட்டர் பேசிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நாம இன்னும் கொஞ்ச நாள்ல ஒருத்தர் நாள் இது வந்துட்டு தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட தலைவர் வேணாலும் சொல்லுங்க, ஒருத்தர் நாள் ஒண்ணும் முடியாது. இந்த வஸ்மா தீர்க்க தரிசனத்தின் படி இன்னைக்கு மனுஷர்கள் எடுத்துட்டு இருக்க முயற்சிகள் எல்லாம் வீண். அமைதியா ஒபாமாக்கு யாராவது க்ளோஸ் ஆனா போய் சொல்லலாம், எந்த எஃபர்ட்டும் எடுக்காதீங்க சார், இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல தேவனுடைய ராஜ்யம் வந்துடும், அங்கதான் இருக்கு தீர்வு. அவர் கேட்க மாட்டார், கிறிஸ்டியன் தான், கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு பைபிள் பத்தி ஒன்னும் தெரியாது. அதே லிஸ்ட் தான் யார், நம்ம நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப நிறைய டேலண்ட் இருக்கு அவருக்கு. பட் அவர் டேலண்ட் எல்லாம் ஒன்னும் பண்ணாது. யார் வேணா வரட்டும், இனிமேல் இந்த உலகத்தை எதுவும் பண்ண முடியாது. தேவனுடைய ராட்சி மாத்திரமே இல்லாடி கத்திரையே சொல்லியிருப்பாங்க. வேற ஏதாவது தேவன் கிட்ட ஜபத்தில் கேளு. எவ்வளவு முக்கியமான விஷயம் போதகரே உங்களுக்கு ஜபிக்க கத்துக் கொடுக்குறேன்னு சொல்லும் போது அவர் சொன்னார் ஒரே விஷயம், ஒன்னும் கேட்காதப்பா, தேவனே உங்களுடைய ராஜ்யம் இந்த பூமியில வருவதாக மாத்திரம் கேளு. எயிட்டா அதுதான் சொல்யூஷன். எக்கனாமிக் கிரைசிஸா, அவருடைய ராஜ்யம் தான் சொல்யூஷன். ஒரே சண்டையா இருக்குதா, அவங்க அவங்க அனுபவம் தயாரிச்சுட்டு இருக்காங்களா, ராஜ்யம் தான் சொல்யூஷன். சமுதாயத்துல ஏற்ற தாழ்வுகள் நிறைய இருக்குதா, வாடகை ஓவரா வசூலிக்கிறாங்களா வீட்டுக்காரங்க, தேவனுடைய ராஜ்யம் தான் ஒரே சொல்யூஷன். நான் இருக்கிற பின்னாடி ஒரு ரெண்டு பேஜ் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன், அந்த பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். தேவனுடைய ராஜ்யத்துல எந்த பிரச்சனையுமே இல்ல, வசமா இருக்குது. வீடுகளை கட்டி அதுல குடியிருப்பாங்க, அவங்கவுங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. இப்ப இல்லாட்டி கண்டிப்பா அங்க கிடைக்கும். ஏன்னா என்ன என்ன அருமையான பிளான் தேவன் வச்சிருக்கிறான். இப்ப ஏற்பட்ட ராஜ்யம் சொல்ற சொத்தப்படுகளே, அதுதான் கத்திர இயேசு பேசலாம், அதுதான் நம்மளே பேச சொன்னா. அந்த ராஜ்யம் வரணுங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்க சொன்னார். ஆனா ஆச்சரியம் இன்னைக்கு இது தேவனுடைய ஜனங்கள் மதியில யாரும் சொல்லிக்கிறது இல்ல. பரவாயில்ல, ஏற்ற சமயத்துல தேவன் அவர்களுக்கு உணர்த்துவார். ஆனா இன்னைக்கு விசேஷமா அந்த கிருபை ஒரு நோக்கத்திற்காக முன்கூட்டியே உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கு. ரொம்ப தாழ்மையா வேண்டிக் கொள்கிறேன், இது ஜஸ்ட் ஒரு கிளாஸா நினைக்காது. இது கிளாஸ் இல்ல, உங்கள்தான் நான் சொல்றேன். இது ஜஸ்ட் ஒரு கிளாஸ் இல்ல, ஒரு பைபிள் ஸ்டடி இல்ல. பைபிள் ஸ்டடிதான், ஆனா ஸ்டடி எதுக்கு, ஸ்டடி பண்ணணுங்கிறதுக்காக மாத்திரமா? உங்களுடைய வசனமே நமக்கு ஜீவன், அவருடைய வசனமே சத்தியம். தானியல் சொன்னார் இல்லைங்களா, தரிசனம் நிச்சயம், அப்புறம் என்ன சொன்னார், இந்த சம்பவங்கள் சத்தியம், நடக்கும், அது நடக்காம போகாது. வந்துச்சு பாபிலோன், மெரோபர்ஷியா, கிரேக்கம், ரோம், கிறிஸ்டண்டம். உண்மைனா கண்டிப்பா வரும் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல தான் எல்லாருக்குமான தீர்வு வாங்குது. இன்னைக்கு தேவனுடைய தயவுல ஒரு அருமையான தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நாம பார்த்திருக்கிறோம். கண்டிப்பா இது போன்ற இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அநேக தீர்க்க தரிசனங்களுக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் கூட தேவன் நற்பாராக. ஆமாம்.